கடன் ஜீவியத்திலே இருந்து விடுதலை.
இந்த நாளிலே தேவனுடைய வசனத்தில் இருந்து ஒரு முக்கியமான காரியமாக பல குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள், ஆவிக்குரிய சபையிலே இருக்கும் குடும்பங்கள் தடுமாற்றம் அடைந்து கண்ணீர் பாதை கூடாக போக வைக்கும் ஒரு காரியம், இவர்களது வாழ்க்கை கடன் ஜீவியமாயிருக்கிறது. தங்களது சொந்த வருமானம் போதாமையினாலே, சொந்த பணம் போதாமல் இருக்கிறதுனாலே மாதத்திலே இவர்கள் செலவு செய்து பிள்ளைகளுக்கு தகுந்த உணவையும் உடையையும் கொடுக்க முடியாத நிலையிலே, மிக முக்கியமாய் சாப்பாட்டுக்கு போதுமான பணம் இல்லாததுனாலே கடையிலேயோ வங்கியிலேயோ எங்கேயோ மற்றவர்களிடத்திலேயோ சிநேகிதர்களிடத்திலேயோ கடன் எடுத்துக்கொண்டே ஜீவிக்கிறார்கள். கடன் ஜீவியம், borrowing all the time, borrowing and borrowing and borrowing, கடன் அடித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த நிலைமை சரியல்ல, ஒரு காலம் சரியல்ல. ஆதியிலே தேவன் மனுஷனை படைத்த பொழுது நிறைவான ஒரு இடத்திலேயே அவனை படைத்தார். அவனது வீட்டை, அவனது சுற்றாடலை முதலிலே அவர் சிருஷ்டித்தார். He created his home first. அவரது வீட்டை தான் முதல் சிருஷ்டித்தார். ஐடன் தோட்டம், அதே மாதிரி சரீரமாகிய வீட்டை முதலிலே சிருஷ்டித்தார். உள்ளான மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன் ஓரன் ஐடன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், சந்தோஷமான இடம். அந்த இடத்திலே அவனை வைத்து சகலத்தையும் கொடுத்தார் ஆண்டவர். ஒன்றுக்கும் குறைவில்லை அங்கே. ஆறாம் மேவாளும் யாரிடத்தையும் கடன்பட வேண்டியதில்லை, யாரும் இருக்கவும் இல்லை, அவர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருந்தது. ஏன் தேவன் தாமே அந்த நிலையிலே அவனை வைத்தார். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27 தொடக்கம் வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயிற்று பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அருமையான குடும்பங்களே, இந்த கேசட் செய்தியையும் கேட்கும் சகோதரனை குடும்பமே, இந்த செய்தி உனக்கு கடன் ஜீவியம் உனக்கு பெரிய விபரீதத்தை கொண்டு வரலாம். இன்னும் பல காரியங்களை உன் வாழ்க்கையிலே அது கொண்டு வரலாம். எத்தனை பேர் இன்றைக்கு கடன் ஜீவியத்தோடு திக்கம் காடுகிறார்கள், வந்தாலும் வார்த்தை கேட்க முடிகிறதில்லை. பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் கொடுக்க போகிறேன் இல்லை, கொடுத்தேன். God is a God who provides. சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், அதுதான் அவருடைய பேர், ஜெஹோவா ஜைரா, ஜெஹோவா யிரே. கர்த்தர் சகலத்தையும் பார்த்துக் கொள்கிறார். அதை அறியுந்த பிலிப்பியர் 4:19 எங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய குறவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய அரிசுத்தம் இயேசு கிறிஸ்து மகிமையில் நிறைவாக்குகிறார். தட்ஸ் ரைட். கொடுத்தார். கவனமாய் கேள், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுள். See, God has given food. அவைகள் உங்களுக்கு ஆகாரம், சாப்பாடு உங்களுக்கு நான் கொடுத்தேன். எல்லாம் சகலவே மனுஷனுக்கு தேவன் வீட்டை கொடுத்தார், உணவை கொடுத்தார். ஆடை அங்கே தேவையில்லை. அந்த நேரத்திலே அவர்கள் சிறு குழந்தைகளைப் போல இருந்தார்கள். அதாவது உள்ளத்திலே தேவனைப் போலவே இருந்தார்கள். வெட்கம் அங்கே இருக்கவில்லை. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியக்காலமும் ஆகி 6 ஆயிற்று. இதோ மனுஷனுக்கு மட்டும் அவர் ஆகாரத்தை கொடுக்கவில்லை, பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆகாரத்தை கொடுத்தார். சிறுபிள்ளைகள் கேளுங்கள், பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுத்தார் இல்லையா? சாப்பாடு கொடுத்தார். இதோ இந்த 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 கனிகளையும் மரங்களையும் நான் கொடுக்கிறேன் என்று கெச்சின பறவைகள் மிருகங்கள் இதை சாப்பிடுது என்று பாருங்கள். இந்த காரியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருஷங்களுக்கு பின்பு மத்தேயு 6:26 அவர் தம்மை சூழ்ந்திருந்த அந்த யூத ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், சாப்பாடு போடுகிறார், கவனிக்கிறார், ஆதரிக்கிறார், அவர் மறக்கவில்லை. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பறவைகள் மிருகங்கள் கடன்ஜீவியும் ஜீவிக்கிறதா? பேங்கிலே கடன் எடுக்கிறார்களா? எல்லா மரம் வெட்டிட்டாங்க, சூறாவளி வந்து எல்லா மரத்தை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டது, அதனால எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை. ரெண்டு எல்லா குருவிகளும் கூடுதல் வங்கிக்கு முன்னால குருவியோட எங்க அண்டன் நாங்கள் எல்லாம் ஓடிச்சுனா பேங்க் மேனேஜர் உள்ள இருக்க மாட்டான், ஓடிவோம் பயத்தில் எல்லாரும். மட்டக்களவு காங்கள் எல்லாம் சேர்ந்தாலும் அட்டாக் பண்ணலாம் வடிவாக. ஓ எஸ், நிற்க முடியாது. வந்து கொச்சுற கொச்சு கண் ஒன்றும் இருக்காது. ரைட். அவைகள் பணம் தேவையில்லை, அவைகள் கடன் எடுக்கிறதில்லை. ஆனால் எரிசு சொல்கிறார், உங்கள் பரமபிதா அவைகளுக்கு சாப்பிட்டு சாப்பாடு போடுகிறது இல்லையா? அதிகாமத்தில் இப்பொழுதுதான் வாசித்தோம், உங்கள் பரமபிதா அவர்களுக்கு சிருஷ்டித்த தேவன், பறவைகளுக்கு மிருகங்களுக்கும் அவர் தேவன், புற யாதிகளுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ளதவர், எங்களுக்கு தேவன் மட்டுமல்ல எங்கள் பிதா. இயேசு சொன்னார், என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும், என் பிதாவின் இடத்துக்கும் உங்கள் பிதாவின் இடத்துக்கும் நான் போகிறேன் என்று சிஷ்யரிடம் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். மனுஷர்களுக்கு மட்டும் அவர் சாப்பாடு போடவில்லை, ஆகாரத்தை அவர் கொடுக்கவில்லை, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கொடுத்தார். மனுஷன் தேவனுடைய கட்டளையை மறைனா சொந்த சித்தத்தின்படி அங்கே நடந்தார்கள். சாத்தானின் சொல்லுக்கு செவி கொடுத்தார்கள். எவ்வாள் வஞ்சிக்கப்பட்டால், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, அவளோடு இறங்கினான், பாவத்திலே விழுந்தார்கள், பயம் உள்ளே வந்தது, ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டதும் சாயங்கால வழியிலே அதன் பின்பு நடந்தது உங்களுக்கு தெரியும். 3 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். தொடர்ந்து தொடர்ந்து அதை வாசிக்க வேண்டும். ஒருபோதும் முன்பு வாசிக்காத மாதிரி வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதன் பிறகு, அந்த வீழ்ச்சிக்கு பிறகு, ஆதியாகமம் 3:22 தேவன் என்ன சொன்னார்? பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானா, இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இல்லாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. அதாவது அந்த பாவ நிலையிலே பிசாசனுடைய குணத்தினால் பிறந்திருக்கிறான். இப்பொழுது அந்த ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே பிசாசன் ராட்சியத்துக்குள்ளே கட்டளை மீறினதுனாலே அவன் பறந்து விட்டான். ஆகையினாலே அந்த நிலையிலே இப்பொழுது ஜீவ விருட்சத்தையும் பழத்தையும் சாப்பிட்டால் சாகாமல் விடுவானே. அதுக்கு பிறகு உலகத்திலே கொடியவர்கள், கொலைகாரர்கள், கள்ளர்கள் மறிக்கவே மாட்டார்கள். இது உனக்கு விருப்பமா? நல்ல வேளை ஆண்டவர் ஆடாமை மேவாளை வழியால் துரத்தினது. Praise God. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். பரிதாபமான நிலைமை. சந்தோஷமான இடத்தை விட்டு மனுஷன் வெளியே போகிறான். இன்றைக்கு பாறைகள் உலகெங்கும் ஜனங்கள் அலைகிறார்கள். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். பாடலும் அதுதான், சிந்தனையும் அதுதான். எங்கே மனுஷர் யாரும் இல்லையோ, அது ஏற்றினவனே போயிட்டான். அங்கே எனக்கோ இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, அலைகிறான். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போன மனுஷன், அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடலொடி பட்டயத்தையும் வைத்தார். வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் தேவனுடைய வசனம். அதனாலே குத்தப்பட்ட அந்த வாளினாலே, அந்த வாளினாலே பிரகாசம் அடைந்த அந்த சுடரொளியினாலே வெளிச்சம் அடைந்தவர்கள் மட்டும்தான் மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. எந்த இருளுக்கும் இனிமேல் இடமில்லை. அங்கே டிவிக்கு பண்ணுகிறவன் போக முடியாது. சுடரொளி பட்டயம் இருக்கிறது. கீழ்ப்படியாமை மனுஷனை நிறைவான இடத்தில் இருந்து தள்ளி போட்டது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கேளுங்கள். ஆகையினாலே அவன் அலைந்து தெரிந்தான். தங்கள் சொந்த சித்தத்தின்படி செய்தார்கள். தேவனுடைய வசனத்துக்கு இணங்கவில்லை. அவர் சொன்ன கட்டளைக்கு அவன் தன் வழிகளிலே போனோம். ஆனால் தேவனோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் என்று ஏசையா கண்ட தரிசனத்திலே, அந்த 53 அதிகாரத்திலே இயேசு பிறப்பதற்கு முன்பே 750 வருஷங்களுக்கு முன்பு எழுதி வைத்தான். நம் எல்லாருடைய அக்கிரமம் என்னையா அக்கிரமம்? உன் சொந்த சித்தப்படி நீ போவதே போனதே. நீ சொல்லலாம், நான் கடவுடுக்கவில்லை, இயேசு ஒன்றை வருமோ, நான் விபச்சாரம் பண்ணவில்லை, நான் யாரையும் கொலை செய்யவில்லை, நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லை, அந்த விதமான பாவம் எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படியானால் தேவன் சொல்கிறார், ஒரு மனுஷன் தன் சொந்த சித்தத்தில் போவது, அதுக்கு பேர் முரட்டாட்டம், அதுக்கு பேர் அக்கிரமம். நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் தலைமையில் விழப்பண்ணினார். அவர் மேல் விழப்பண்ணினார், இயேசுவின் மேல். ஓகே, பாவம் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததே. சாத்தானுக்கு செவி கொடுத்தார்கள். அப்ப இதில் இருந்து நாங்கள் அவதானிப்பது என்ன? கீழ்ப்படியாமை பாவம் மனுஷனை குறைவுபட்ட ஜீவியத்துக்குள்ளே தள்ளுகிறது, அதாவது கடன் ஜீவியத்துக்குள்ளே தள்ளுகிறது. கடன் ஜீவியம் அங்கே ஆரம்பமாகிறது. குறைவுபட்ட இடம். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நிறைவான இடத்தில் இருந்து இந்த தம்பதிகளான ஆதாமும் எவ்வளவு வெளியே போனார்கள். ஒரு வழி கடன் வேண்டி இருப்பார்கள் போய் நிச்சயம். ஏன் அவர்கள் வெளியே போனது? நிறைவுபட்ட இடத்தில் இருந்து. ஏதேன் எல்லாம் அவர்களுக்கு ஆஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். அணிவெல்லாம் வந்து என் மாம்பழத்தை சாப்பிட்டு போகிறது, அது என்னிடத்துல வந்து கேட்கறது இல்லை, பெல் அடிச்சு பிரதர் உங்களோட மாம்பழத்தை சாப்பிட்டா இல்லை கேட்டால் நான் இல்லை என்று சொல்லுவேன். அது சிறவள திரும்பி கேட்டுரும், உங்கள் பரமவிதானங்களுக்கு படை போட்டுறா என்று விடாக்குது, நீங்கள் வேதம் படிப்பிக்கிறீர்கள், என்ன என்னுக்கு வேணாம் என்று சொல்லுறீர்கள், நான் சாப்பிட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியுதில்லை தேவனுடைய வார்த்தை. அணிலுக்கு வாயிருந்தா சொல்லிடும், எனக்கு உரிமை இருக்கிறது, நான் போய் சாப்பிட, ஆகையால் நான் சாப்பிட்டு அந்த விதையை மட்டும் போடுவேன், அங்கே போய் பாருங்க, அது மட்டும் தான் உங்குது. கடன் ஜீவியம். ஊதாரி பிள்ளை, அந்த இளைய மகன் உங்களுக்கு தெரியும், லூக்கா 15 அதிகாரத்திலே கீழ்ப்படியாத தன் சொந்த சித்தத்திலே விட்டு விட்டு வெளியேறினான். நிறைவான இடத்திலே இருந்தான். அங்கு போய் பஞ்சமேப்பட்டது, பசி வரத் தொடங்கியது, பன்றிகளுடைய உணவையாவது கொஞ்சம் யாராவது கொடுப்பாங்க என்று பார்த்தான். அவனுக்கு கிடைக்கவில்லை. சிறவழி யாரையாவது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி சிறைகளை பிடிச்சி கொஞ்சம் பணம் கடன் வேண்டி இருப்பான், கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டுருப்பான், எல்லாவற்றையும் அங்கெழுத முடியாது. ஆனால் கடைசியாக ஒன்றும் இல்லை, மயக்கம் தெளிந்தது, புத்தி வந்தது. சொன்னான், ஐயோ என் வீட்டிலே நிறைவான சாப்பாடு இருக்கிறது,
நான் இங்கே கிடந்து இந்த பன்றியில உணவும் கிடையாம நான் இருக்கிறேனே. ஆகையால் நான் எழுந்து போய் சொல்லுவேன், அப்பா உமக்கும் பறந்துக்கு விரதமா நான் குற்றம் செய்துட்டேனப்பா, நான் பாவம் செய்துட்டேன், மன்னிச்சு, உங்களுடைய வேலைக்காரர்கள் ஒருவரையாவது இல்லை ஏற்றுக்கொள்ள மட்டும் நான் சொல்லுவேன். எழுந்து போனான், அதுதான் மனம் திரும்புதல். எழுந்து போனான், தீர்மானம் எடுத்தான். சபையில இன்றைக்கு வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஓம் பிரதர், ஆமீன், ஏ மேன், யோ ஏ எல்லாம் கேப்பினா உண்மைதான், உண்மைதான், தான் தான். ஆனால் மனம் திரும்புவதோ கிடையாது, வாழ்க்கை மாறுவதோ கிடையாது. ஞாயிறு வருகிறது, பார்த்து கொண்டிருக்க அடுத்த ஞாயிறு வருகிறது, பார்த்து கொண்டிருக்க மற்ற ஞாயிறு வருகிறது. இல்லையா, உன்னுடைய சைக்கிள் சில்லை விட பாஸ் ஆச்சுட்டது. அவ்வளவு கெதியாய் போகிறது நாட்கள் பாருங்கள். சீக்கிரமாய் நம் வாழ்நாட்களை முடிகள முடிகிறது இல்லையா? So quick. It's coming. So, அவன் குறைவுபட தொடங்கினான். கடன் ஜீவியத்துக்குள்ளே அவன் தள்ளப்பட்டான். சொந்த சித்தத்திலே போகும் பொழுது, தேவனுடைய வசனங்களை விட்டு வெளியே போகும் பொழுது, நம்முடைய தகப்பனுடைய உறவை விட்டு, வேதம் சொல்கிறது நம்முடைய உறவு பிதாவோடும் குமாரனோடும், our fellowship, ஐக்கியம், ஒன்றியவன் அதிகாரத்திலே, நாங்கள் அது ஐக்கியம் விட்டு தூரமா போய் என்னுடைய சொந்த சித்தத்திலே அலைகிற பொழுது, சபைக்கு சும்மா வந்து போய் கடன் ஜீவியச்சுக்குள்ளே அந்த காலகட்டத்திலே தள்ளப்படுவோம். அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை, பிள்ளைக்கு படிப்புக்கு காசு இல்லை, கொப்பி வேண்ட காசு இல்லை, ஐயோ நான் என்ன செய்யறதப்பா, பிள்ளைக்கு பென்சில் ரேசர் பண்றதுக்கு காசு இல்லை, சட்டவையே விட, அப்ப என்ன செய்யறது, பள்ளிக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, பஸ்ஸுக்கு காசு இல்லை, துக்கம், பிள்ளைகளுக்கு துக்கம், பெற்றோருக்கு துக்கம் உள்ளே அதோடு வருகிறார்கள் வார்த்தையை கேட்க. சோ அதை ஆக்கிட்டு போகிறார்கள். முன்னேற்றமே மாற்றமே இல்லை. இன்றைக்காவது கேள், அணிலுக்கும் பறவைக்கும் மிருகத்துக்கும் சாப்பாடு போடுறவர் ஏன் உனக்கு போடலண்டு? கடன் ஜீவியம். இந்த சகோதரன் மனம் திரும்பாத ஒரு இருதயத்தோடு இருக்கும் அளவும் அந்த இடத்திலே அவனுக்கு கடன் ஜீவியம் தான். அங்கே கீழ்ப்படியாமையினாலே, இங்கே கீழ்ப்படியாமையினாலும் தான், ஆனால் மனம் திரும்பாத நிலையிலே இருந்து கொண்டிருந்தான். அதனாலே அவ்விதமான நெருக்கமான ஒரு கடன் ஜீவியத்துக்குள்ளே இந்த சகோதரன் தள்ளப்பட்டான். அதே வேளையிலே நிறைவான இடத்திலே மூத்த சகோதரன் இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம் இருக்கவில்லை. அவருடைய உரிமைகளை அவன் அறியவில்லை, அவருடைய அதிகாரத்தை அறியவில்லை. சவுப்பனுடைய இருதயத்தில் எவ்விதமான ஒரு நோக்கம் இருந்தது? அவர் மகனே, நீ என்னுடனே இருக்கிறாய், எனக்குரியதெல்லாம் உனக்குரியது என்று அவர் சொல்லுவார் என்று இவன் எதிர்பார்க்கவில்லை. அப்படி அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்திருந்தால் ஏற்கனவே அவன் எடுத்து சாப்பிட்டு இருப்பான் இல்லையா? அப்ப வீட்டில் இருந்தும் சிலர் இருந்தும் இல்லாதது போல, கை கட்டினதும் வாய் கட்டாதது போல, அந்த நிறைவு இல்லை. அப்படியும் சிலர் இருக்கிறார்கள். இவன் சிலவரை போய் கடன்படலாம், தன்னுடைய சிறுவர்கிட்ட தயவு செய்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தாங்க, அவங்க கேட்டிருப்பாங்க, என்னப்பா உங்க அப்பாட்டதான் நிறைய காசு இருக்குது. அதெல்லாம் அவர்கிட்ட கேட்கலாது, அவர் எங்களுடைய தம்பியார் வீட்டை விட்டு ஓடிட்டாரு, அந்த துக்கத்தில் இருக்கிறார், நாம இதெல்லாம் போயிடுச்சாச்ச, அதோட அவர்ல காசு காசு உனக்கு பிரிச்சு கொடுத்தது நடந்திருக்கலாம். துக்கம் இருந்தது, சிறீதர்களோடு நல்ல ஒரு விருந்து ஒன்று வைக்கவில்லை என்று சொல்லி இல்லையா? இங்க இருக்கிறீர்களா? அவனுக்கு நாளாந்து உணவு இருந்தாலும் உள்ளத்திலே சந்தோஷம் இருக்கவில்லை. நிறைவான இடத்துக்கு, கடன் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போக தேவன் சித்தம் கொண்டார் தம்முடைய ஜனங்களை. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் அந்த கானானுக்கு கொண்டு போக சித்தம் கொண்டார். சீக்கிரமாய் பொங்கல் என்று சொன்னார், அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று. ஆனால் இவர்கள் விசுவாசத்தினாலே நடக்கவில்லை, விசுவாச ஜீவியம் ஜீவிக்கவில்லை, விசுவாசத்தினாலே தேவன் பேசினவைகளை கேட்கவில்லை. அப்படிப்பட்ட அனைவரும் வனாந்திரத்தில் மறுபடியும் சுத்த ஆரம்பித்தார்கள், பழையான வார்த்தைகளை பேசினார்கள், நிச்சயமாய் ஆளுக்கால் கடன்பட்டிருப்பார்கள் என்ற போல. ஐயோ எங்க கொஞ்சம் இன்றைக்கு உங்களை அவிச்ச ஃபுட்டுல கொஞ்சம் தாரீங்களா, நாலு விட்டு பிள்ளை குளாறது கிடந்து இந்த கிளட்டு மோசை, ஐயோ திருப்பி விட்டுட்டானே எங்களை, ஒரு ஊழியக்காரனா ஆண்டவிட்ட கெஞ்சி கிஞ்சி எங்களை கொண்டு போயிருக்கலாமே, போய் பிரியோசனம் இருக்கலாம், அவங்க முறை அடிச்சாங்களே, கிதி கலைச்சு கொண்டு வந்து அடிச்சாங்களே எங்களை, அதுக்கு பிறகு சொன்னான் போகவேணா போகவேணா போகவேணாமண்டு கேட்டோமா இல்லை, அடி வண்டி ஓடி வந்தோம், இப்போ இதான் சுத்துறோம். நீ எத்தனை வருஷம் அம்மா இதை விட்டு போகிற இல்லையா, நாங்கள் புதை ஒரு புக்கு யாருக்கு மணல் கால் எல்லாம் இந்த நேரம் இந்த மன்னா 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 மன்னாண்டு கிடந்து அது ஒன்றுதான் பாக்கி இருக்கு. மஞ்சள் மன்னா காய சாப்பிட எடுத்து நாங்கள் முட்டாள்கள் எழுதி வைக்க முடியுமா? எவ்வளவு காலத்துக்கு இதை சுத்துறது? எல்லாரும் மடிந்தார்கள். அங்கே எல்லாரும் மடிந்தார்கள். 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம். Yeah, you should know that. Yes. So, அவர்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து கேட்கவில்லை. விசுவாசத்தோடு எபிரேயர் 4:2 இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை. அது 3:3 இருக்கிறது. எபிரேயர் நீங்கள் வாசித்து அறியலாம். இவைகள் யாவும் எங்களுக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆல்ரைட். கடன் ஜீவியம், அது நம்முடைய விசுவாச ஜீவியத்துக்கு எதிர்மாறாக இருக்கிறது. சகோதரியே, நீ கடன் எடுக்கும் பொழுது அது விசுவாச உன்னுடைய விசுவாச ஜீவியத்தை தாக்கும். விசுவாச ஜீவியத்தை தாக்கும். எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல நாச்சுமா பிரியமா இராது என்கிறார். இதோ அவருக்கு பிரியமா இங்கு நடக்க வேண்டுமா? விசுவாச ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். விசுவாச ஜீவியம் கடன் ஜீவியம் இரண்டும் எதிர்மாறு. மேடும் பள்ளமும், மலையும் மடுவும். இட் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் யுவர் ஃபெய்த் லைஃப். நீ விசுவாசத்தை நீ உபயோகிக்க முடியாது. நீ கடன் பட்டு ஜீவிக்கும் பொழுது, கடையிலே கடன், வங்கியிலே கடன், சிறுநீதர்களுக்குள்ளே கடன், எப்படி நீ விசுவாச ஜீவியம் ஜீவிக்க போகிறாய்? ஆகையால் தேவன் உண்மை பிரியமாய் இருக்க மாட்டார். ஆகையினாலே மற்ற காரியங்களுக்கு உனக்கு விசுவாசத்தை உபயோகிப்பது கடினமாயிருக்கும். உன் விசுவாசம் செட்டதாயிருக்கும். ரோமர் 13:8 13:8 இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரிகிறது இல்லை. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அன்பை தவிர வேறு ஒரு கடன் இருக்கக்கூடாதா? 5 ரூபாய் கூட கடன் எடுக்கக்கூடாதே. கடன்படாதிருங்கள். நீ மார்க்கெட்டுக்கு போற வழியில கொஞ்சம் காசு ஏதோ எதுக்கோ குறைவாக இருந்துட்டு உடனே அதுல வேண்டிட்டு அப்படி பிறகு மற்ற நேரத்தில் பின்னேறம் உடனே ஓடி போய் உன்னுடைய வீட்டிலே இருந்த காசை கொண்டே கொடுப்பதை அது குறித்து நான் சொல்லவில்லை. டக்குன்னு அங்க கொண்டே கொடுக்கிறது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கடன் தாருங்கள், நான் அடுத்த மாதம் தருகிறேன், அல்லது அதுக்கு அடுத்த மாதம் தருகிறேன், சம்பளம் எடுத்து தருகிறேன், இந்த காசு வந்தவுடனே தருகிறேன். நோ, கடன்படாதிருங்கள். ஒன்று சொல்கிறேன் கேள், நாம் யாரிடத்திலேயாவது கடன்படுகிறோம் என்று வைப்போம். உதாரணமாக நீ போய் ஒரு சகோதரனிடத்திலே கடன்படுகிறாய் 5000 ரூபாய். பிரதர், எனக்கு மிகவும் அவசரமாய் தேவைப்படுகிறது, வீட்டிலே ஒரு மிக ஒரு பிரச்சனை, 5000 ரூபாய் எனக்கு தேவை, நான் அடுத்த மாதம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை வேண்டுகிறாய். சில வழியில் கிறிஸ்தவர்களிடத்தில் வேண்டுகிறாய், சில வழியில் புரதி 5000 வேண்டுகிறாய். ஆக வைக்கா, நீ வேண்டினதுக்கு பின்பே உனக்கும் அவருக்கு தான் தெரியும் என்று வைப்போம். நீ மறித்து போகிறாய், யார் அந்த கடனை கொடுக்கிறது? அல்லது இயேசு இரண்டாவது வருகை வந்து விட்டது என்று வைப்போம், நீ எடுபட்டு போகிறாய், அவர் உன்னை திட்டுவானா இல்லையா? எங்களா இந்த மனுஷி போய் ஒளிஞ்சிட்டு எல்லாரையும் காணோமா? இந்த மனுஷன் போயிட்டுதோ எங்கேயா? நான் நினைக்கிறேன் இந்த மனுஷியை போல எல்லாரும் கடன்பட்டிருக்காங்க போல இருக்கு, ஒளிஞ்சிட்டாங்க போய். யார் அந்த கடனை திருப்பி கொடுப்பது?
நிச்சயமாய் அவள் உன்னையும் திட்டி இயேசுவையும் திட்டுவாள். திட்டுவான் அந்த கடன் கொடுத்தவன் உனக்கு. நான் சொல்வது உங்களுக்கு விளங்குறதா? தேவனுடைய வசனத்துக்கு கடன் ஜீவியம் எதிராயிருக்கிறது. ரோமர் 13:8 படி ஒருவருக்கும் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். புறநிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். சோ கடன் படக்கூடாதே, கடன் பட முடியாதே. எஸ் ஆமென். கடன் ஜீவியம் உன்னுடைய சந்தோஷத்தை குலைக்கிறதே. கடனிலே ஜீவிக்கிறவர்கள் பாருங்கள் எப்படியா ஜீவிக்கிறார்கள் என்று, அவர்களுடைய முகம் சந்தோஷமா இருக்கிறதா என்று பாருங்கள். எந்த நேரமும் ஐயோ இந்த கடன் கொடுக்க வேணுமே, ஐயோ இந்த கடனை நான் தீர்த்து கட்ட வேணுமே, ஐயோ நான் எப்படி கொடுக்கறதே, உச்சரவா கடன் வேண்டாம் கேட்ட அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆட்டு கடன் பண்றது, அதுக்கப்புறம் அவரை கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆட்டு கடன் பண்ணி அலங்காரம் மாத்துறதே. சரியா இந்த மியூசிக்கல் சேர்ஸ் போடுற மாதிரி பாடல் போட்ட நேரத்தில் மியூசிக்கல் சேர்ஸ் போடுவாங்க, பிள்ளைகள் போய் உட்கார்றது, அது மாதிரி ஒன்று ஒன்றுல மாறி மாறி. இவர்கள் வாழ்க்கையை பாருங்கள், அவர்களுக்கு துக்கம் இருது ஏச்சலே, ஒரே துக்கம் எதுவும் இருக்கும். ஐயோ நாள் கிட்டது, நான் இந்த நாளில் அந்த கடன் கொடுக்கணும்னு சொன்னானே, ஐயோ இப்பயும் இருக்குது, இங்கே போய் இங்கே சிலர் இருக்கிறீர்கள் நீங்கள், ஐயோ நான் இந்த கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதே, ஐயோ நான் எங்கே எடுக்கிறது, யார்கிட்ட எடுக்கலாம். இதுதான் உன்னுடைய யோசனையோடைய உனக்கு விசுவாச ஜீவியம் வராது சிஸ்டர், வராது. நீ வேதத்தை படிச்சப்பா வைக்கோலாக இருக்கும். ஏய் நீ விசு தேவனை நம்புறதில்லை. கச்சரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. கச்சரையினுடைய மேய்ப்பார் ஆகியால் எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லை. அதெல்லாம் உனக்கு சுத்த சூன்யம். கடன் ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள் சந்தோஷமாய் ஜீவிக்க முடியாது. அவர்கள் உள்ளத்திலே துக்கம் இருக்கும், அவர்கள் உள்ளத்திலே ஏக்கம் இருக்கும். இந்த துக்கமும் ஏக்கமும் அவர்களுக்கு சில வேளைகளிலே மாரட அடைப்பை கொண்டு வரலாம், அவர்களுக்கு அல்சரை கொண்டு வரலாம் வயிற்றிலே. ஏன் ஐயோ இது கொடுக்க வேணுமே, ஐயோ நான் எப்படி என்னத்தை விற்கிறது, விற்கிறதுக்கும் வீட்டில் ஒன்றும் இல்லையே, நான் என்ன செய்கிறது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, வங்கியிலையும் பணம் எடுக்க முடியாது, அவன் வீடு ஏதாவது உறுதியாக கேட்குறான் அதுவும் இல்லையே, நான் என்ன செய்யட்டும், என் உறவினர்கள் எனக்கு உதவி செய்கிறது இல்லையே. பிசாசு உடனே வந்து சொல்றது, அது போதான் குறைக்கு, அந்த வீட்டிலையும் சில பிரச்சனைகளும் புருஷன் மூலமாக புருஷன் இருக்கிற ஆசையும் கொண்டே குடிக்கிறான், அது வேற பிசாசாரு. சில வழியிலே சாலிய கலத்தி அதை கொண்டு போய் கொண்டே குடிக்கிறான். பாவம் மனைவி எவ்வளவு துன்பம், பாவம். ஒரு காசும் அவர் கையிலே கிடைக்கிறது இல்லை, பிள்ளைகளோ சாப்பாடு அழுகிறார்கள், சேச்சன்னைக்கு கூட வழி இல்லை. இது தேவனுடைய குடும்பமா? ஆ நல்லா யோசித்து பாருங்கள். இஸ் திஸ் தி ஃபேமிலி ஆஃப் காட் என்ன நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறாய், அல்லது என்ன 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 விதமாக நீ நடக்கிறாய்? சகோதரியை சற்று சிந்தித்து பார். பறவைகளுக்கு சாப்பாடு போடுகிறவர் உன்னை கடன் எடுத்து கடன் எடுத்து பிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கிறாரா? தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன், அதுதான் பாடல், உலகத்தாருடைய பாடல். என்ன தான் எனக்கு ஞாபகம் வந்தது, உன்னை ஞாபகப்படுத்ததான் சாத்தான் அதை போடுறான். தேவனுடைய வசனம் செய்ப்பார், பிச்சை எடுக்கிறாய், பிச்சை கடன் பிச்சை தான். நீ தேவனால் யூப்பிக்கப்பட்டாயா, இயேசு கிறிஸ்து குடும்பத்திலே சேர்ந்தாயா, என்ன அவர் நீ மறந்து விட்டாரா? பேதருக்கு வரி பணம் கட்ட காசு இல்லாத பொழுது அவர் அனுப்பவில்லையா, அவருக்கு காசு கொடுக்கவில்லையா? அவன் கேட்டான் ஆண்டவரே இதுக்கு வரி பணத்துக்கு காசு நடி இல்லை. அவருக்கு செய்யும் பேதருவின் நிலைமை. இன்னும் சில நேரங்களிலே இந்த துக்கம் அதிகரித்து கடன் ஜீவியத்திலே ஜீவிக்கிறவர்கள் நோய்கள் வருகிறதை விட இவர்கள் தற்கொலையிலே போய் முடிந்திருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உதாரணமாக என்னுடைய ஆடைகள் உடுப்புகளை கழுவுகிற சலவை தொழிலாளி அந்த டோபி, அவர் கடன் அதிகமாக இருந்ததுனாலே சாராயம் முதலிலே குடித்து அதன் பிறகு நஞ்சை குடித்து அவர் மாறிட்டார். குடும்பத்தை விட்டு அவர் நினைக்கிறார் அது ஒரு லேசான வழி, அங்கே கலண்டுறது இருந்தால் தானே பிரச்சனை. துக்கமும் அதுவும் மிருகம் சாத்தான் வந்து சொல்லுது மெதுவாக, சும்மா போ, என்ன இது எல்லாரும் ஜாகிரதை தானே, போட்டாங்கால ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியுமா அங்காலே ஒரு நித்திய காலம் தொடங்குகிறதுண்டு, எங்கே போய் அவர் அடைய போகிறார் என்று அவருக்கு தெரியுமா? நான் அவரை எச்சரித்தேன் பல தடவை, அவர் கேட்கவில்லை. பல தடவை எச்சரித்தேன், சேர்த்துக்கு வாங்கும் வாங்கும் ஆண்டவர் உங்களை ஆதரிப்பார். வாரம்பிறது நான் வரேன், நான் வருவேன், நான் கட்டாயம் வருவேன், எத்தனையோ வருஷம் சொன்னார். சோ சிலர் தற்கொலையிலே போய் முடிகிறார்கள். தாய்மார் சில வழிகளிலே கடன் ஜீவியம் தாங்க முடியாமல் பிள்ளைகளுக்கும் நஞ்சு கொடுத்து தானும் நஞ்சு அறிந்து செத்திருக்கிறார். பேப்பரில் படித்திருக்கிறீர்கள், 4 பிள்ளை 5 பிள்ளை எல்லாத்துக்கும் நஞ்சு பெருக்கி போட்டு தானும் நஞ்சு குடிச்சு. ஏன் தாங்க முடிகிறதில்லை, சாப்பாடு இல்லையே.
சாத்தான் அந்த வேளையிலே தான் அவர்கள் அந்த புட்டிக்கிறான் அவர்கள் மனதை. இட்டுக்காதே, நீ இருந்த என்ன பிரயோஜனம்? பார், உன்னை உன்னுடைய பிரச்சனையை அறியாத ஒரு புருஷன் கூட இப்படி தெரிகிறானே, யாரும் உன்னை புரிந்து கொள்கிறதில்லை, உன்னுடைய உறவினர் உன்னை புரிந்து கொள்கிறதில்லை, நீ பிச்சை எடுத்து சீவிக்கிறதே, அதை விட நீ செத்து போகலாம், வெக்கம் என்ன உனக்கு? ஒரு நாள் இருக்கிறது அவளால் தாங்க முடிகிறதில்லை. அந்த எதிர்ப்பை, பிசாசின் எதிர்ப்பை எடுக்கிறாள், உள்ளே போடுகிறாள் மருந்தை. நஞ்சே முடிந்ததே, கடல் ஜீவியம். சிலர் தூக்கு போட்டு செத்திருக்கிறார்கள் மற்ற நகரிலே பல வருடங்களுக்கு முடிய எனக்கு தெரியும். அந்த கிங்ஸ் ஹோட்டல் அதை நடத்திய அந்த பெரிய மேனேஜர் கடன் மேலே போய்விட்டதே, சடுதியாய் அவர் சுருக்கு போட்டு செத்தார். கடன் ஜீவியம் வாங்கும் பொழுது லேச வாங்குறதே, கொடுக்கிறதே ஒளிஞ்சு ஒளிஞ்சு தெரிகிறாள். சாப்பிட நேரமும் தொண்டைக்குள்ளால போகுதில்லை. நாள் கட்டி என்ன நாள் மேலே இன்றைக்கு தானா, இன்றைக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னான். ஐயோ, இப்போ என்னட்டு மார்க்கெட்டு போறதே, வந்துட்டான்டா ரோட்ல, ஐயோ இப்ப என்ன செய்யறது? எவ்வளவு துன்பம் என்பது பாருங்கள். கடன் ஜீவியம் தற்கொலையிலே போய் முடிவு பண்ணுகிறது. செய்யாதே, அதை இயேசுவை நோக்கிப்பா. நிற்பாட்டை நீ செய்யும் காரியத்தை உன்னோடு பேசுவது சாத்தான், தற்கொலை செய்யும்படி உன்னை தூண்டுவது சாத்தான். இயேசுவை ஆதரிக்கிறார், இயேசுவை அழைக்கிறார். நிற்பாட்டை நீ செய்யும் காரியத்தை சகோதரி, நீ சகோதரியே கடன் அடித்து அந்த கடனை கொடுப்பதற்கு வழி இல்லாத பொழுது இன்னும் ஒரு ஒரு இடத்திலே கடன் நீ வாங்கும்படிக்கு அந்த கடனை தீர்க்க உன்னை தூண்டுகிறது இந்த சாத்தான். இப்படியே மாறி மாறி உன் ஜீவியம் போகிறதே. பலவிதமான கவலை நிறைந்த எண்ணங்களும் பயமுள்ள எண்ணங்களும் மனதிலே வருகிறது. உனக்காக இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனாலும் நீங்கள் சிலர் பிள்ளைகளின் காரியங்களை கவனித்துக் கொண்டு விளையாடுகிறீர்கள். உன்னுடைய மனம் பாதிக்கப்படும், நீ நிம்மதியாய் இருப்பதில்லை, கடன் ஜீவியம் உன்னை கொல்லும். கடன் ஜீவியம் சாபத்துக்குள்ளாயிருக்கிறது, அது ஒரு சபிக்கப்பட்ட ஜீவியம். உபாகமம் 28 43-44 உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ வாலாய் இருப்பாய். தலை போற பக்கம் எல்லாம் தான் நீ ஞாயிறு வாழ் இழுபட்டு போகுது பாட்டியா. சாத்தான் ஒண்ணு பிடிச்சி இழுத்துக்கொண்டே இருவான் அங்குமிங்குமாக, வாளை போல இழுபட்டு போவாய். வால் நினைச்ச பக்கம் போறதல்ல தலை, இல்லை வால் தான் இழுபட்டு போகிறது. கடன் பட்ட ஜீவியம் சாப ஜீவியம். Under the curse. Yes, it is a curse. It comes under curse. சாபத்துக்குள்ளாய் வருகிறது. அன்பை விட ஒரு ஒரு காரியமும் இருக்க வேண்டாம் கடன் என்று தேவன் வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். Alright. தேவனுடைய வசனத்தில் இருந்து நீ அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை, கடன் ஜீவியத்தை தவிர்ப்பதற்கு கவனமாய்க்கள். நீ அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை முதலாவது, இப்படிப்பட்டதான இந்த சாபம் கட்டளைகள் நீக்கப்பட்டதே, சாபம் உன் வாழ்க்கையில் இருந்து அகற்றப்பட்டதே. இயேசு உனக்காய் சாபமானார். கலாத்தியர் 3:13 இப்படி கூறுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கிறபடி இயேசு உனக்காய் சாபமானார். ஆகையினாலே அந்த சாப ஜீவியமான அந்த கடன்பட்ட ஜீவியத்துக்குள்ளே நீ ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பமானால் ஜீவிக்கலாம் சிஸ்டர், உனக்கு விருப்பமானால் அப்படியே இருக்கலாம், கர்த்தருடைய அனுமதிப்பார். ஆனால் நீ ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ நோயா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பிசாசின் அடிமத்தனத்துக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வளர முடியாத நிலையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனலும் ஒன்றை குளிரும் என்று நோ, உனக்கு விருப்பம் அதுதான் இருக்கிறாய். தர்ஸ்வாய் இரண்டாவதாக, இயேசு நீ பணக்காரர் ஆகும்படிக்கு அவர் ஏழையானார். இந்த இரண்டாவது உண்மை உனக்கு தெரிய வேணும். இரண்டாம் கொரிந்தியர் 8:9 எட்டாம் அதிகாரம் 9 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் சரித்திரரானாரே. அதை பார்த்தாயா, உன்னை நிறைவானபடிக்கு, உனக்கு நிறைய பணமும் ஆடையும் சகல காரியங்களும் உனக்கு கிடைக்கும்படிக்கு அவர் ஏழையானார். நீ ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு விருப்பமானாலும் இருக்கலாம், உனக்கு விருப்பமான கடன் கேட்டுக்கொண்டே தெரியலாம், எல்லா இடத்திலும் கெஞ்சி கெஞ்சி ஒவ்வொரு ஒரு விடாக பிரிக்கிறார்கள் கேளுங்கோ, குடும்பங்களை கேளுங்கள், இந்த செய்தி உனக்கு, உனக்கு விருப்பமானால் அப்படி இருக்கலாம், ஆனால் இயேசு உனக்கு நிறைவான செல்வம் கிடைக்கும்படிக்கு சகலதும் அவர் ஏழையானார். இந்த உண்மையை அறிந்து கொள். அவர் சிலுவையிலே ஒரு ஏழையாக தொங்கினார், சகலமும் குறைவுபட்டு, தாகத்தோடு பசியோடு சகலமும் குறைவுபட்டு, யாருக்காய், உனக்காய் எனக்காய். ஜனங்களுக்கு இது தெரியாது, சாத்தான் மற்ற மாதிரி வச்சிருக்கிறான். உடனே அவர் அப்படியாக ஏழ்மையாக இருந்தபடியால் நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும், சாத்தானின் போதனை. நானும் இதை ஒரு நேரத்திலே நம்பினேன், ஆரம்பத்திலே 80-ஆம் ஆண்டு வரைகளில். இது உண்மையாக அறிந்து கொள். அது மட்டுமல்ல, சாபம் நீக்கப்பட்டது மட்டுமல்ல, கலாத்தியர் 3:13-14 கூறுகிறது, நீ ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீ நுழைந்திருக்கிறாய். ஆமென். கலாத்தியர் 3:13-14, மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இதோ ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாய். ஆம், குறைவான ஜீவியம், கடன்பட்ட ஜீவியம் ஆபிரகாமின் ஜீவியம் அல்ல. ஆபிரகாம் யாரிடத்தையும் போய் கடன்பட்டதாக எழுதப்படவில்லை, அவன் கடன் கேட்கவும் இல்லை. ஏன் அவன் கடன் கேட்கவில்லை, எதற்காக? ஆதியாகமம் 12:2 அதை ஆராய்ந்து பார்ப்போம். என்ன இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், நான் அதை அறியட்டும் என்று கேட்கிறாயா? 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, I will bless you, I will make you a great nation, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், இது ஆபிரகாமிலே தங்கியிருக்கிறதில்லை, இது அவருடைய கிருபையிலே தங்கியிருக்கிறது. ஆபிரகாம் கிருபையினாலே இந்த வாக்கு தத்தத்தை பெற்றான். This is an unconditional promise. இந்த உண்மையை அறிந்து கொள். நிபந்தனை அற்ற ஒரு வாக்கு தத்தம் இது உனக்கு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். Praise God. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாய். இயேசு கிறிஸ்து சகல விதமான குறைவுகளையும் சாபங்களையும் பாவங்களையும் நோய்களையும் சுமந்து எடுத்து இலவசமாய் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பிடித்துக் கொள்ள வேண்டிய விசுவாசத்தினாலே ஆபிரகாமை போல உன்னுடைய பொறுப்பை பொறுப்பல்லாதே அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஆபிரகாம் என்ன செய்தான், அப்படியா ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீரா, சரி என்று சொல்லி விசுவாசத்திலே நடந்தார். ஆண்டவர் என்ன செய்தார், இதுவா 13:3, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவன உடைய சீமானாக இருந்தான். சீமான் என்றா என்ன, ஐஸ்வர்யவான், பணக்காரனாக இருந்தானா? பொன் இருந்தது, வெள்ளி இருந்தது, பணம் இருந்தது. யார் சொன்னது பொன் போடக்கூடாது என்று நகை? யார் சொன்னது முத்து அணியக்கூடாது என்று உன் காதலை? யார் சொன்னது காப்பு போடக்கூடாது என்று? ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலிலே தொடுகிறாயா? அவை எல்லாவற்றையும் விட, சகலத்தையும் விட நீ தேவனுடைய வசனத்தை பார்ப்பதிலும் அவருடைய 2வது ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதிலும் உன்னுடைய முழு இருதயத்தையும் ஒப்படைத்திருக்கிறாயா? அல்லது ஏதோ அந்த விஷயத்திலே உன் நகையிலேயோ தோழில் காப்பிலே நீ பிடிபட்டிருக்கிறாய் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நீ தொடர்ந்து அதை நீ அணிந்து கொள்ளலாம். யார் சொன்னதை அணியக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுப்பப்பட்டிருந்தால் பூலோகத்துக்கு காரியங்களை அல்ல, கிறிஸ்து எழுப்பப்பட்டு அவர் வீட்டிற்கிற இடத்திலே இருக்கிற காரியங்களை குறித்து சிந்தியுங்கள், அதை வாஞ்சியுங்கள் என்று சொல்லி அதை முதலிலே தேடுங்கள். ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு படிப்புக்கு ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படுகிறது, அல்லது புருஷன் வெளியே போறது, உடனே என்ன செய்கிறார்கள், தாலியை விற்கிறார்கள், அந்த டிக்கெட்டை வேண்டுகிறார்கள். அந்த தாலி அவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதில்லை, அது போகட்டும், அல்லது அந்த மோதிரத்தை அல்லது காப்பை
நான் உனக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு எத்தனையோ காரியங்கள் தேவையாக இருக்கிறது. ஒரு நாள் உடனடியாக ஏதாவது கலத்தி கொடுக்க முடியுமா? அப்படியானால் உனக்கு அந்த பொண்ணிலே நகையிலே ஒரு படியும் இல்லை. நீ எதுவும் நீ அணிந்து கொள்ளலாம். Praise God. நீ எதுவும் நீ போடலாம். ஆபிரகாமுக்கு நிறைய பொண்ணு வெளியும் இருந்தது, ஆனால் அவனுடைய இருதயம் அதை ஒட்டி கொண்டிருக்கவில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இலங்கையை பொறுத்தவரையிலே, அல்லது இன்னும் பல மற்ற நாடுகளிலும் தான், ஏதோ அதிலே அவர்கள் பிடிபட்டுத்தான் இருப்பார்கள். இல்லை என்று சொன்னாலும் அந்த பொடி இருந்தே அங்கே இருக்கிறது. எல்லாருக்கும் மட்டும் நான் சொல்லவில்லை. அருமை சகோதரர்கள், இதோ தேவன் ஆசீர்வதித்தான், எல்லாம் அவனுக்கு நிறைவாயிருந்தது. Praise the Lord. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்? போகும் இடமெல்லாம் பரிவிடம் கட்டினான், விசுவாச ஜீவியம் ஜீவித்தான், விசுவாசத்திலே நடந்தார். நாங்கள் அவருடைய பிள்ளைகள், நாங்களும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். அதை எங்கள் கரத்திலே எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? விசுவாசத்திலே நாங்கள் நடக்க வேண்டும், வசனத்திலே நாங்கள் நடக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். குழந்தை கொடுப்பார்கள் ஆண்டவர் சொன்னதும் அவன் சாரால் கலவியா இருந்ததை பார்க்கவே இல்லையாம், தன் சரீரத்தை பார்க்கவே இல்லையாம். அவன் வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டான். நூறு வயதாக பயதாக இருக்கு நேரம், தாராளுக்கு ஏறக்குறைய 90 வயதாக இருக்கு நேரம் அவளுக்கு பிள்ளை பிறந்தது. ஈசாக்கு விசுவாச ஜீவியம் ஜீவித்தான். அவன் பொண்ணையும் பார்க்கவில்லை, வெள்ளியையும் பார்க்கவில்லை. எப்ப இந்த பிள்ளை உடனே தோல் குத்துறோம் என்று சொக்க நடக்கவில்லை. ஆனால் இது மட்டும் மாதிரி இங்க வழங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் சரியான இடம் இருக்கிறது. நகையோ பொண்ணோ வெள்ளியோ, அதுக்கு சரியான இடம் இருக்கிறது. அது உபயோகிப்பது, அதை அணிந்து கொள்வது தொலையல்ல. ஆனால் உன் இருதயம் எங்கே இருக்கிறது சகோதரியே, சகோதரி? அதுதான் முக்கிய காரணம். சோ தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். 24 அதிகாரம் 1 வசனம், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கொஞ்ச காரியங்களில் பலமாய் சொல்லுங்கள், இன்னும் பலமாய் சொல்லுங்கள், எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அவருக்கு ஆடு மாடுகள் இருந்தது, ஒட்டகம் இருந்தது, கழுதை இருந்தது, கோழி எல்லாம் இருந்தது, பொன் இருந்தது, வெள்ளி இருந்தது, ஊழியர்கள் இருந்தார்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள். சில நீங்க சொல்லி ஐயோ எல்லா வேலையும் நான் தான் செய்வோம், இந்த பிள்ளைகளும் எனக்கு உதவி செய்கிறது, இந்த புருஷன் மற்ற பாடம் அவர் வந்தா பேப்பர் தூக்கி படிச்சுட்டே இருப்பார், இங்க வந்தா தான் பைபிள் தூக்கிட்டு வருவார். சொல்லணும் மட்டும் நம்ம பேசுறார் கட்டர் நல்லா கேட்கட்டும். வீட்டில் கண்ட வரல கூட பேர் சும்மா யோசிச்சு கொண்டு இங்க வந்தா தான் பைபிள் மதிவு மிகவும் வேசுன்ற வடிவம் மூஞ்சு மூஞ்சு வந்து பாக்குறது பிடிச்சு பிடிச்சு வீட்டை வந்தா தானும் சண்டை பாடு தான் ஒரு ஒன்றும் இல்லை. நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன், எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை, வேதம் படிக்கண்டு சொல்லுகிறான். அப்புறம் அவருக்கு நிறைய உயிர்கள் இருந்தார்கள். அதை எடுக்கிறாள், இதை எடுக்கிறான், அங்க போகிறாள், இங்க வரா. அது ஒரு ஆசீர்வாதம் பிற, அது ஒரு ஆசீர்வாதம். நீ எல்லாத்தையும் வேலை எல்லாம் செய்து, எல்லாம் மரம் எல்லாம் பட்டி மரகுறை எல்லாம் எல்லாம் செய்து, உரட்சியை மேட்டி அடுப்பில் எல்லாம் ரகுறாக்கி போட்டு போய் குளிச்சுட்டு பிள்ளைய சாப்பிட்டு, அதுக்கு பிறகு நீ குசினி ஒதுங்க வச்சு, அதுக்கு பிறகு செய்து அப்படியே ஐயோ பிறகு அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு வேதத்தை படிப்பான விட்டு அங்கன்னு பிள்ளைய அடிக்கிறது ஒரு சத்தியா சொன்னியல் பண்டிகவே எழுதில்லை. கால் எல்லாம் உள்ள இது ஊது 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 அந்த ஊதி அடுப்ப ஊது ஊது ஊதாண்டு ஊதி அடுப்ப எப்படி ஒரு ஆபிரகாமுக்கு நிறைய ஊழியர்கள் இருந்தார்கள். நான் ஆபிரகாமுடைய பிள்ளை ஒரு கேள் சொல்லு ஆண்டவர்கிட்ட பின்ன சொல்லு. ஓ காய்ச்சலாம் தச்சுலாம் விழுந்துட்டு இருந்தா அப்புறம் தேத்தண்ணி கூட ஒரு வெறும்பாய்ச்சி தர எனக்கு இல்லை. தேத்தண்ணி வைக்கையும் ஒரு வெறும் இல்லை. எழுப்பி போய் நாம தான் போய் தண்ணி வச்சு அதுக்குள்ள ஊற்றி குடிக்க வேணும். பிள்ளைகள் நான் படிக்க வேணும், நான் அதுக்கு போகணும். எனக்கு அந்த டியூஷன் டியூஷன் ஒரு உதவியும் இல்லை. வர இங்க பாருங்க பிள்ளை குஞ்சுகள் மாறி இருக்குது உங்களுக்கு முன்னால. வீட்டு வந்தால் தானே தெரியும் தாய்மார்கள் உதவி ஒன்றுமே இல்லை. அப்ப இவங்க நிறைய எல்லாவற்றிலும் மறைத்தார். 24 அதிகாரம் 35 வசனம், அவன் வீட்டில் இருந்தவர்
என்ன சொல்றான்னு பாருங்க. ஆபிரகாமுடைய மகனுக்கு பொம்பளை வாங்க போனவன் இல்லையா? உண்டு பாஷையில் 35 24 35. கர்த்தர் என் எஜமானை யாரை? ஆபிரகாமை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கொஞ்சம் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அவரு சரியா துக்கத்தோட இருக்கிறாரு. லாபான் பிரதர் காசி இல்லாம சரியா கடன் பட்டு இப்ப கடைசியா வங்கியிலையும் ஒரு 18,000 கடன் எடுத்தவர். அதையும் கொடுக்க இல்லாம கடைசியா இருந்த கோழியை மறந்து திண்டு போட்டுருக்கிறேன். அது என்ன தேவிக்கிறண்டு போட்டு வீடு பிறஞ்சோடி பேக்கடாகுது. ஆ சட்டி முட்டி பண்றதுக்கு இப்ப காசு இல்லை. வேண்டா சொன்ன சீமானாய் இருக்கிறார். என்ன குறிச்சு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உன்னை குறிச்சு என்ன சொல்லுவாங்க? ஓ அவ கட்டிப்பட்ட சீமையை தான் போயிட்ட. அது அச்சம் என்ன? ஆல் க்ளோஸ். சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுக்கவில்லை. கொடுத்திருக்கிறார். பிரதர் ஆடு மாடு கொடுப்போம், வெள்ளியையும் கொடுப்போம். வெள்ளி என்றால் காசு, அதையும் விடுங்கோண்டாலும் அதில் கொஞ்சம் பொன் அதுவும் இருக்கவா விருப்பம் இல்லை. ஒரு மகளை தான் போடுதானே, அதையும் விடுங்கோ. வேலைக்காரர் கிடையாது, அதையும் விடுவோம். வேலைக்காரி ஒட்டகம் கடைசியில் கழுவு கூட இல்லையே, உள்ளதாக நாளை நாலு கழுதான். யாரு உள்ள? எந்த உள்ள? அசல் கழுதைகள் மன்னார், மேட் இன் மன்னார். என்ன சொன்னாலும் விளங்குறதில்லை, என்ன சொன்னாலும் கேட்கறதில்லை. இங்க வந்துட்டு தான் சண்டே ஸ்கூல் ஓடி வாரது. கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா இவன் போய் எங்க சொல்றான்னு இவனை குறிச்சு. இப்ப வேதம் என்ன சொல்லுது? கலாச்சியர் 3:7. தேவன் உனக்கு என்ன சொல்லுகிறார்? கலாச்சியர் 3:7. இவைகளை நீ அறிந்து கொள்ளும்படிக்கே இந்த வார்த்தைகள் உனக்கு கூறப்படுகிறது. ஆகையால் விசுவாசமாக்கத்தார்கள் இவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாசத்திலே நடக்கிறாயா? சரி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நீ தேவன் ஆசீர்வதித்திருக்கிற பேசுகிற ஒன்றும் உண்டு. நீ கடன்பட்ட ஜீவியத்தில் ஜீவிக்க வேண்டியதில்லை, ஜீவிக்க கூடாதே. அப்படியானால் அவற்றை நீ பெற்றுக்கொள்ள விசுவாசத்திலே நடக்கிறாயா? தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், விசுவாசத்திலே நடந்தான், சகலதும் அவன் வீட்டிலே வந்து நிறைந்தது. விசுவாசத்திலே ஜீவிக்கிறாயா? விசுவாசம் எப்படி வரும் என்று உனக்கு தெரியும். ரோமர் 10:17 வசனத்தை தொடர்ந்து கேட்பதனால், கேட்படுவதனால், தியானிப்பதனால், பேசுவதனால். அதை பார்த்தீர்களா? விசுவாசமார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 9 வசனம், அந்தபடி விசுவாசமார்க்கத்தார் ரட்சிப்படைந்த பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசத்திலே நடப்பவர்கள், விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், படுகிறார்கள். அதாவது அவர்களுக்குடைய அந்த ஆசீர்வாதம் கையிலே வந்து கிட்டுகிறது. ஏன்? இவர்கள் விசுவாசத்திலே நடக்கிறார்கள். Praise the Lord. இப்ப விளங்கிட்டுதான் பார்த்தியா? விசுவாசத்திலே நீ நடக்க வேண்டுமா? கொஞ்சம் வேணும்னே உடனே வேலைக்கு மேல வைப்பில ஒரு செண்டு தான் அறியல, செண்டையும் கொண்டு வந்து இதெல்லாம் அடிச்சு உடைக்கவா. கடை உடனே கடை, விசுவாசத்திலே நட. வசனத்தை பார், உன் உரிமையை பார். ஆபிரகாமை நேசித்தவர் உன்னை நேசிக்கவில்லையா? என்னை நேசிக்கவில்லையா? சொல்ல போனால் அவனை விட தரமான விசுவாசம் உனக்கு இருக்கிறது. நீ மறுபுறப்படைந்தபடியால் தேவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கவில்லை, உள்ளே அவன் இந்த மறுபுறப்படையவில்லை. இயேசு உச்சிருந்த நாளிலேதான் அவன் மறுபுறப்படைந்திருப்பான் அந்த பரதீசில இல்லையா? எஸ். அப்ப நீயும் விசுவாசத்தில் நடக்கும் பொழுதுதான் அருமை சகோதரரே இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு வந்து பாதிக்கும். ஆல்ரைட். ஆபிரகாம் விசுவாச ஜீவியத்தை ஜீவித்தான், ஆகபடியால் அவன் கடன்படவில்லை. ஒரு தடவை ஒரு ராஜா வந்து இவனமாய் அவனோடு பேசினான், சில பொருட்களை அவனுக்கு கொடுப்பதாக. ஆபிரகாம் என்ன சொன்னான் என்பதை பாருங்கள். ஆதியாகமம் 14:21. ஆதியாகமம் 14:21. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று, அதாவது பணக்காரன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரியாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இவன் சொன்னான், நான் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் தாரன், எனக்கு ஜனத்தை தாண்டு. ஆபிரகாம் சொன்னான், உன்னிடத்தில் இருக்கிற பொருட்கள் இருக்கிற சப்பாத்தில் இருக்கிற அந்த லேஸ் இருக்கல, நான் அது கூட நான் தொடமாட்டேன். நீ போயிட்டு அங்க சொல்லுவாய் சோதோமில, ஆபிரகாமை நான் தான் பணக்காரன் ஆக்கினேன், இன்னும் இந்த காரியங்கள் கொடுத்தேன் என்று எல்லா ஜனத்துக்கு முன்பாலே சொல்லுவாய் இல்லையா? இது சரி வராத காரியம். நான் யாரிடத்திலையும் ஒன்றும் கடன்படுவதில்லை, ஒன்றும் கையை நீட்டி வேண்டுவதில்லை என்று உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கருத்தை நான் நீட்டினேன், ஆகையால் உன் நடை நான் கருத்து நீட்ட மாட்டேன். அதானே ரகசியம், நீ எங்க கருத்தை நீட்டுறாய்? அவன் ஆரண்டை கருத்தை நீட்டினான் சொல்ல, அதை பார்த்தனே தானே தேவனுடைய கருத்தை நீட்டினான், நீ எங்க நிறுத்துகிறாய்? ஆகையினாலே அதோ பாருங்கள், இந்த காரியங்கள் நடந்திருக்க பிறகு இப்படி இவர் பேசினதை தேவன் கேட்டார். நிச்சயமாக பார்த்தானே இல்லையா, தான் இது நான் தானோட பேசும் பொழுது தேவன் கேட்கவே இல்லையா? நான் தான் வீட்டுக்கு போனது உடனே தேவன் சொன்னார், என் சிநேகிதன் தாவின் இடத்துல போய் இதை சொல்லு என்று சொல்லி நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் கேட்கிறார் தானே. இப்பொழுதும் கேட்கிறார். மீரியாம் பேசின பொழுது மோசைக்கு எதிராக தேவன் கேட்டார். அப்ப தேவன் இதை கேட்டார். அப்ப என்ன செய்தார்? 15 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். Praise God. இவன் கையை நட்டி வண்டி இருந்தா அப்படி இருக்கும் பிரதே. சோதோம் ராஜா இல்ல, சோதோம் ராஜா அப்படி போறது இங்க ஒரு 22 கவுன், 30 கழுத்தான், 28 சட்டை, சப்பாத்து 15 சோடி அப்படி கேட்டிருந்தான். இந்த 15 முதலாம் வசனம் வந்திருக்குமா, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன் சொல்லியிருப்பாரா? நீ போ சோதோம் ராஜாட்ட என்று சொல்லியிருப்ப. எனக்கு இப்ப விளங்கி விடுறது. அப்ப இப்ப நாம அங்கங்க தானே உடச்சு விடுறாரு என்ன கடன் பண்ணா கேட்டேன். ஓ அப்படித்தான், கடனுண்டாலும் பரவாயில்ல, வட்டி சாவம் சாதம் சாவஜீவியம். ஆல்ரைட், நீ செய்ய வேண்டியது இப்ப அறிந்திருக்க அறிய வேண்டிய உண்மைகளை கேட்டாய். நீ செய்ய வேண்டியது டிசைட் டு லிவ் எ லைஃப் ஆஃப் ஃபேத், விசுவாச ஜீவியம் ஜீவிக்க தீர்மானப்படு. இன்றைக்கு தீர்மானப்படு. கலாச்சியர் 3:11 தீர்மானப்படு. ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் 3:11, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் தேவனுடைய பிள்ளை மறுபுறப்படைந்த பிள்ளை பிழைப்பான் ஜீவிக்கும் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினாலே ஒரு தேவனுடைய பிள்ளை நாளாந்து ஜீவியத்தை கொண்டெடுக்கும். விசுவாசத்தினாலே சாப்பிடு, விசுவாசத்தினாலே பாடசாலைக்கு போ, விசுவாசத்தினாலே ஜபம் பண்ணு, விசுவாசத்தினாலே தசமாதத்தை கொடு, விசுவாசத்தினாலே காணிக்கையை போடு, விசுவாசத்தினாலே வார்த்தையை கேள், விசுவாசத்தினாலே பேசு, விசுவாசத்தினாலே குடும்ப ஜபத்தை சொல்லு, விசுவாசத்தினாலே நாளாந்து ஜீவியம் நடக்கட்டும். பிரைஸ் காட்.
அப்பொழுது நீ ஆபிரகாமனுடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறாய். அந்த ஆசீர்வாதம் உனக்கும் வந்து பலிக்கும். கேட்டீங்களா? விசுவாச ஜீவியத்திலே இறங்க. விசுவாச ஜீவியம் கடன் எடுக்காது, கையில் இட்டி கடன் வேண்டாது. விசுவாச ஜீவியம் பொய் பேசாது, பேசினால் அதுக்குரிய தண்டனை பெறுவாய். கிரியத்தையாளப்பாய் ஆபிரகாம் அறுத்த மாதிரி. விசுவாச ஜீவியம் மாயமாலமாய் நடக்காது. யார் விசுவாச ஜீவியம் இந்த இடத்துல ஜீவிக்கிறார்களோ மாயமாலமாய் நடக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக மாய மனிதர்கள் விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். விசுவாசத்துக்குள்ளே பிரவேசிப்பது எப்படி? பிரசங்கம் மாயாஜாலம். விசுவாச ஜீவியம் வாக்குவாதம் பண்ணாதே, தேவன் சொன்னதை செய்யும். விசுவாச ஜீவியம் கவலைப்படாதே, முறுமுறுக்காதே. விசுவாச ஜீவியம் இவைகளை ஒன்றும் செய்யாது, சும்மா வந்து போகாதே, வளராமல் இருக்காதே. நிச்சயம் நீ வளருவாய் விசுவாசித்து நடந்தார். ஆனால் விசுவாச ஜீவியம் தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து தியானிக்கும். விசுவாச ஜீவியம் தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து பேசும். விசுவாச ஜீவியம் தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் முதலிலே தேடும். விசுவாச ஜீவியம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பாடமாக்கும். விசுவாச ஜீவியம் அடிக்கடி தேவனுடைய வசனத்தை கேசட் மூலமாய் கேட்கும். விசுவாச ஜீவியம் தசமமாக கொடுக்கும், காணிக்கை கொடுக்கும், அதிலே கையை போட்டு திரடாது. விசுவாச ஜீவியம் தாராளமாய் இல்லாதவர்களுக்கு முதலில் விசுவாச குடும்பத்தாருக்கு கொடுக்கும். விசுவாச ஜீவியம் அன்பிலே நடக்கும். விசுவாச ஜீவியம் தன் உரிமையை அறிந்து கொள்ளும், தன் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். இது என்னுடையது என்று சொல்லும். இந்த வாக்குச்சத்தம், இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது என்று சொல்லும். விசுவாச ஜீவியம் அப்படிப்பட்டவர்களோடு, அந்த வாழ்க்கை உள்ளவர்களோடு சேர்ந்து கொள்ளும். இதை அறிந்து கொள். ஆகையால் விசுவாச ஜீவியத்திலே இறங்கு, தீர்மானமடை. நான் விசுவாசத்திலே ஜீவிக்கப் போகிறேன். ஏனென்றால் தேவனுக்கு அதுதான் பிரியமான வாழ்க்கை. ஆனால் விசுவாசம் ஜபத்தினால் வர்றதல்ல, விசுவாசம் வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறதுனால், தியானிக்கிறதுனால், கீழ்ப்படுகிறதுனால், வசனத்தை பேசுகிறதுனால், வசனத்தை விசுவாசம் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்து கேட்கறதுனால இல்ல, மற்ற நாட்கள் வந்து பார்த்து கேட்கறதுனால இல்ல, சும்மா நானோ. Be serious. Take action. Act on the word. வசனத்தை செயலிலே போடு. அவர் சொன்னால் அறுவடை மீது வேற யாருக்கோ சொப்பமடி, நீ சும்மா இருக்கிறாய், அது விசுவாச ஜீவியம் அல்ல. எத்தனை பேருக்கு தெரியாது உன் வீட்டு சுற்றாடலே, எத்தனை பேர் இன்னும் அறியாது இருக்கிறார்கள், வாயை மூடி வைத்துக் கொண்டிருக்கிறாய், விசுவாச ஜீவியம் அல்ல. விசுவாச ஜீவியம் சும்மா இருக்காது. யாருக்காவது ஐயோ இதை நான் கொடுக்கட்டா, இந்த துண்டு பிரசத்தை கொடுக்கட்டா, இந்த கசத்தை கொடுக்கட்டா, யாருக்காக ஜெபிப்போம், சேர்ந்து ஜெபிப்பார்கள், தனியா ஜெபிப்பார்கள், வருவார்கள் அடிக்கடி சபைக்கு. That's right. அது விசுவாச ஜீவியம். எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று மற்ற இடத்திலே தன் குறைவுகளை சொல்லாது விசுவாச ஜீவியம். தேவனிடத்திலே தான் சொல்லும். அடுத்ததாக அன்பிலே நடக்க நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். கலாத்தியர் 5:6, அன்பு 5:6. கிறிஸ்து இயேசு நடத்திருந்த விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் விசுவாசம் கிரியை செய்ய போறது. அன்பிலே நீ நடக்க தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் அனைத்தும் உன்னடை வந்து பலிக்க, உன் குடும்பத்திலே கடன் ஜீவியம் ஒளிந்து போக. அன்பிலே நடந்து கொள். வாக் இன் லவ். விசுவாச ஜீவியத்தை ஜீவிக்க தீர்மானம் எடு. அன்பிலே நடக்க தீர்மானம் எடு. இன்றைக்கு தாயே, தகப்பனே, வாலிப பிள்ளை, ஒரு குடும்பத்தில் இருக்கிற கடன் ஒளிந்து போகட்டும். தேவன் அதை கட்டி தீர்ப்பா. நிச்சயமாய் பிரைஸ் காட். இனிமேல் விடு கடன் ஜீவியத்தை. ஆண்டவரத்தில் சொல்லு ஆண்டவரே, மிரியம் பேசும்பொழுது மோசையை குறித்து நீர் கட்டீர், தாவீது பேசும்பொழுது உண்மை குறித்து நான் தான் பக்கத்தில் இருந்தால் நீர் கட்டீர், எல்லா
ஜபத்தை நீர் கேட்கிறீர், என் ஜபத்தையா கேட்காம விடுவீர்? பறவைகளுக்கு மிருகங்களுக்கு சாப்பாடு போடுகிறவர் உன்னை இல்லை. நீ பட்டினியா கிடையாது, இன்னைக்கு மத்தியானம் உனக்கு சாப்பாடு கிடையாது, போ. நீ சரியான ஒரு 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 கடலை கொட்டி போ என்று தள்ள போகிறாரா? உனக்காக ரத்தம் சிந்தி மறித்தவர் எனக்கு தெரியாது, என்னத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் சபையிலே ஆக்கிறது எனக்கு தெரியாது. இதோ நேரம் வந்தது, எப்படி நீ ஜெபிக்க போகிறாய்? இதோ ஆண்டவர் காண்பிக்க போகிறார், பின்னால் இருக்கிறவர்கள் கவனியுங்கள், இந்த கேசட் செய்தியை கேட்கிறவர்கள் கவனியுங்கள், எப்படி ஜெபிக்க போகிறாய்? முதலாவது, நீ உனக்கு தேவையான அந்த பண தொகையை தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ தீர்மானம் எடுக்க வேண்டும் ஒரேபடியாக எவ்வளவு பணம் உனக்கு தேவை என்று. அவனவன் தன்னுடைய விசுவாச அளவின்படி தன் ஜீவியத்தை நடத்தட்டும். எடுத்தோடனே எனக்கு 50,000 ரூபாய் எனக்கு தேவை, நான் அதுக்காக ஜெபிக்க போறேன் என்று நீ இறங்காதே. அதுக்கு உனக்கு விசுவாசம் இருக்குதான்னு பார்ப்பதில்லை. உடனே உண்மனம் உடனே சொல்லும், இல்லை இப்ப எனக்கு நிச்சயமா அதுக்கு இல்லை. இப்பவே சொல்லு இல்லையா, சத்தமே இல்லை. தீர்மானம் எடு, எதை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும்? மறுபடி கொடுங்க, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ன? படுகொலை பணத்தொகை எவ்வளவு என்பதை தீர்மானம் எடு. யாக்கோபு ஒன்று எட்டு, இருமனம் உள்ளவன் அல்லது இருமனம் உள்ளவள் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் படிக்கட்டும், ரெண்டுமே நம்ப வேண்டும் விடுறான். அது உலகம். ஆண்டவர் சொல்கிறார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்ப பிரதர், இப்ப நான் இன்றைக்கு அப்ப 1,000 ரூபாய்க்காக நான் ஜெபிக்க போறேன். சரி, வீட்டை போனோம் வர்றத 500 ரூபாய்க்கு ரெண்டு பேர் தேவ்றத, அப்ப நான் கேன்சல் பண்ணிட்டு ஜெபிக்கட்டா? சரி ஜபி 500 ரூபாய்க்கு. இல்லை வர்றத 250 ரூபாய்க்கு ஜெபிக்கட்டா? இது என்ன, இது இருமனம் இல்லையா? கிடையாது. இருமனம் உள்ளவன் அந்த வாசிச்சுப்பா, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சந்தேகப்படாதே. அப்படிப்பட்ட மனுஷன் விளம்பசனம், தான் கத்திரிடத்தில் எதையாகவும் பொருளாம் என்று நினையாது இருப்பானாக, நினையாது இருப்பாளாக. பெறமாட்டாய், ஜபிக்காதே, பேசாமல் விடே. ஆகையினாலே உன் தொகையை நிச்சயித்துக்கொள். சரி, பி சிங்கிள் மைண்டட், ஒரு மனம் இருக்கட்டும், அந்த தொகையை பிடித்துக்கொள். சரி, 1,000 ரூபாய் நான் ஜபிக்க போறேன். பிள்ளைகள் இல்லம்மா, அது கணக்கு இன்னும் ரெண்டு கேட்டால் எல்லாருக்கும் நல்ல அடியில போட்டு எல்லாரையும் சம்மதிக்கவே முதல்ல சம்மதிக்காத கலை அங்காத கேட்டதோ சம்மதிக்காத பிள்ளைகளை அங்கால கலை போடு, சம்மதிக்கிறவள வச்சுக்கோள். எல்லாருக்கும் அந்த ஒரு மனம் தேவை. சரி, ஸ்டிக் டு இட். இரண்டாவது காரியம், மத்தேயு 18:19, இந்த தொகை ஏற்கனவே உன்னுடையது என்பதை அறிந்து கொள். உன்னுடையதென்று நீ உன் உள்ளத்திலே அறிந்து கொண்டு ஒருமனப்பட வேண்டும். 18:19, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகவும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் தாங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசு சொன்னார், உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோகத்திலே இருக்கிறேன் பிதாவினாலே உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஒருமனப்பட்டு அதை கேட்டு அந்த வேளையிலே அது உன்னுடையது என்பதை அறிந்து கொள். Agree that it is already yours. Mark 10:29-30. அதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனியாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதலிலே நீ தேடிக்கொண்டே, நீ அவருடைய ராஜ்யத்திலே அனலாக இருந்து நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் உன்னுடைய என்று அறிந்து கொள். அதாவது நூறக்கணியாக இந்த உலகத்திலே உனக்கு கிடைக்கப் போகிறது, இந்த உலகத்திலேயே உனக்கு தேவையான பணம் நீ கேட்கறதுக்கு மேலாக கிடைக்கப் போகிறது, நூறு மடங்காய் வரப்போகிறது என்பதை அறிந்து கொள். இயேசு சொன்னார், நீ கடைசியாக கட்டாயம் நிச்சயம் கிடைக்கும். அதை அறிந்து கொள் இந்த வசனத்தை. அதை வேணும்னா நீ ஜெபத்திலே சொல்லலாம், இயேசுவின் இடத்திலே இந்த உலகத்திலே இம்மையிலும் மறுமையிலும் நூறுத்தனையாய் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் சொன்னாரே. ஆண்டவரே, இது உங்களுடைய ராஜ்யத்துக்காய் நான் இருக்கிறேன், உமக்காகவே நான் ஜீவிக்கிறேன், ஆகையால் இந்த நூறுத்தனையான இந்த வருமானம் எனக்கு, இப்பொழுது எடுக்கிறேன் நான் பேர் சொன்ன இந்த பணத்தை இயேசுவின் நாமத்திலே. இது ராஜ்யமா செம்மா உளறாத போட்டேன். அந்த போது ஜபிக்கிறார் எப்படி, காத்தாவே காத்தாவே, ஓ ராஜா ராஜா ராஜா, இது முறா சுவாமி சுவாமி சுவாமி, இயேசு சுவாமி, இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம், இந்த உங்க உமக்கு சித்தமானால் இந்த குடும்பத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு சித்தமானால் போட வேணும் நல்லா ஒரு அறையில. இதுக்கென்று வேறு போதுகர்கள் தேவையா? உங்களில் வண்டி கூட போற ரெண்டு பேர் ஒரு மனது பட்டால் அது பரலோகத்துக்கு பிதாவினாலே கூடும் என்று சொன்னாரே, அதை தியானிக்க மாட்டார்கள். ஆல்ரைட், agree that it is already yours. 11:24 அங்கேயும் அது கூறப்படுகிறது, மாற்கே இல்லையா 11:24, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம். அல்ல, சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா, பெற்று கொண்டோம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், பெற்றுக் கொண்டதாக பேசுங்கள், அது கிடைத்து விட்டது என்று சொல்லுங்கள். விசுவாச அறிக்கை, ஆண்டவருக்கு அதை கொடுத்து விட்டார், என்னோட காப்பன் எனக்கு அவருக்குரியதெல்லாம் எனக்குரியதே, அதுவும் அந்த வசனமும் இருக்கிறது லூக்கா 15 அது உனக்கு மகனே, நீ என்னோடு இருக்க எனக்குரியதெல்லாம் உனக்குரியதே, அது எழு, நீ கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரன், உனக்கு இல்லாட்டி யாருக்கு அந்த பணம் இந்த உலகத்திலே, சாத்தானின் ஊழியர்களுக்கா? சாத்தான் முழுதையும் திருடி வச்சிருக்கிறான், சாத்தானுக்கு ஒரு காசும் சொந்தமில்லை, சபைக்கு தேவையான காசு முழுவதும் இந்த உலகத்திலே இருக்கிறதே, உங்களுக்கு எப்படி அதை எடுத்துக்கொள்கிறோம் தெரியாது. சாத்தான் அவன் திருடி போட்டு தன்னுடைய ஊழியர்களுக்காக கொடுத்து வச்சிருக்கான். ஆண்டவர் சொல்ற, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய வாக்கு சத்தங்களை வைத்து போய் கெஞ்சுகிறாய் மற்றவர்களிடத்தில் கடந்தா கடந்தாண்டு ஒரு ஒரு ஐயோ எனக்கு ஒரு 125 ரூபாய் தாங்கோ அடுத்த மாதம் தாரன் பென்ஷன்ல அல்லது என்னத்திலேயோ தாரன், ஆளே பென்ஷனா போச்சா என்ன செய்வாய் நீ? அடுத்ததாக மூன்றாவது ஜபிக்கும் பொழுது சாத்தானையும் அவனுடைய ஊழியர்களான அசுத்தாவிகள் அசுத்தாவிகளினுடைய திட்டங்களை முறியடியுங்கள், அவன் எதிர்த்து நிலுங்கள், ஏனென்றால் அவைகள் உங்களுக்கு வர வேண்டிய இந்த பணத்துக்கு தடையை போடுவான். அவருக்கு விருப்பம் இல்லை உனக்கு வாழ்வு, தானியலுக்கு முதல் நாள் நாளிலே அனுப்பினார் ஆண்டவர் ஜபத்துக்கு மறுபடியும் இல்லையா, நீ பேசின முதல் நாளிலே 10 அதிகாரம் தானிய புத்தகத்தை வாசித்து பாருங்க, நாங்கள் வந்தேன் அறிக்கை சரியாக என்ன வானத்திலே பூமியிலே நீங்கள் இவைகளை கட்டுகிறீர்களோ அவர்கள் பர்வத்திலும் கட்டப்பட்டிருக்கும், அதாவது வானத்திலே பூமியிலே நீங்கள் இவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவர்கள் வானத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு திறவுகோல். அப்ப நீ என்ன சொல்ல போகிறாய், இந்த ஜபிச்ச இந்த பணத்துக்கு தடைகளை கொண்டு வருகிற எல்லா சுத்தாவிகளை இது கிடைக்க முடியாதபடிக்கு வழிகளை அடைக்கிற எல்லா பொல்லாத அந்தகார சக்திகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன், உன் வல்லமை உடைக்கிறேன். இந்த வேளையிலே நீ அந்த பணத்தை நீ தொட முடியாது, அது இந்த வேளையிலே அந்த பணத்தை நான் பெறுகிறேன், எந்த தடையும் வர முடியாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே நான் அதை பெற்றுக் கொள்கிறேன் என்று நீ பிள்ளைகளுமாக இல்லை, நீ தனியாக அந்த பணத்தை நீ கரைச்சி நட்டி ஆண்டவரிடத்தை நீ பெற்றுக் கொள்ளலாம். பிரைஸா, இதை மறக்காதே, சாத்தானை நீ எதிர்க்க வேண்டும் அந்த ஜெபத்திலே. அடுத்தது உன்னுடைய அறிக்கை மிக முக்கியம், வாயினால் பேசும் வார்த்தை ஜபித்ததுக்கு பின்பு ஒரு பிழையான வார்த்தை நீ பேசினால் உன் ஜபம் தடைபடும். சாத்தானுக்கு ஒரு வழி திறந்தது. இயேசு என்ன சொன்னார், மார்க்கு 11:16 பதினோராம் அதிகாரம் 23 வசனத்திலே, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்ற மெய்யாவை உங்களுக்கு சொல்கிறேன். வேதம் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் பண்ணின அறிக்கையை விட்டு விடாதிருங்கள், அசைவில்லாமல் இருங்கள். இல்லையா? மறுபடி கொடுங்க. உங்களது அறிக்கை மிக முக்கியம். ஜபித்தருக்கு உங்கள் வாயிலாலே வரும் வார்த்தை மிக முக்கியம். சகோதரியே, இன்றைக்கு ஒரு உண்மை அறிய போகிறாய், மிக முக்கியம். அதை நீ அறிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் கொடுத்து விட்டார், அவரின் கையில கொடுத்து விட்டார். ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல். அவருக்கு உன்னுடைய அறிக்கை மிக முக்கியம். இதோ பார், உன்னுடைய அறிக்கை தேவதூதர்கள் உனக்காய் செய்யும் ஊழியத்தை ஒன்று தடை பண்ணும், அல்லது அவர்கள் போய் அந்த பணத்தை உனக்கு எடுத்து வரத்தக்கதாக உதவி செய்யும். If I am to tell in English, your confession controls the ministry of angels that they are going to do for you. It controls their activity. அவர்களுடைய நடமாட்டத்தை, அவர்களுடைய ஊழியத்தை தடை பண்ணும் உன்னுடைய வாயினாலே புறப்படும் வார்த்தைகள். தேவதூதர்களின் ஊழியம் தடைபடலாம், அல்லது அவர்கள் அதை உனக்காக செய்யலாம். உன் வாயின் வார்த்தைகள் தான் அதை நிச்சயிக்கும். நீ ஜபித்ததற்கு பிறகு பேசும் வார்த்தைகள். இதை அறிந்து கொள். நிரூபிக்க போகிறேன். லூக்கா 12 அதிகாரம். Thank you, Jesus. இதோ பார், கவனமாய் உள்ளத்தை திறந்துக்க. கடலிலே ஜீவிக்கும் சகோதரிய சகோதரனை குடும்பமே, இதோ பார், இயேசு சொல்லும் இந்த உண்மையை பார். இந்த கடைசி காலங்களிலே இன்னும் இன்னும் கூடுதலான வெளிச்சங்கள் கிடைக்கிறது. 8 வசனம், அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. என்ன என்றால் யார்? இயேசு வார்த்தை, அதாவது வசனத்தை, சரியான அறிக்கை. மனுஷர்களுக்கு முன்பாக, அதாவது சபைக்கு வந்து, அல்லது தெருவிலேயோ, அல்லது எங்கேயோ, மார்க்கெட்லயோ எங்கேயோ, என்னை அறிக்கை பண்ணுகிற சரியான வார்த்தைகளை பேசுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரரும். அடுத்த வசனத்தை பாத்தியா? அடுத்த வசனம் என்ன சொல்லு? தேவதூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். அதாவது உன்னுடைய அறிக்கை தேவதூதர்களை பாதிக்கிறது. அவர் சொல்லவில்லை நான் ஒரு இடத்தில் அறிக்கை பண்ணுவேன், நான் அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். Your confession is going to affect the ministry of angels. It's going to control. உன்னுடைய அறிக்கை தேவதூதர்கள் உனக்கு ஊழியம் செய்ய போறார்களா இல்லையா என்பதை நிச்சயிக்கும். அதுதான் இயேசு சொல்கிறார். நீ சரியான வார்த்தைகளை அறிக்கை பண்ணினால் தேவதூதர்களுக்கு முன்பாக அவரும் அதே காரியங்களை அறிக்கை பண்ண போகிறார். தேவதூதர்கள் அதை கேட்டு ஓடி போய் செய்ய போயினும், அதை நான் காட்ட போகிறேன். Praise God. அடுத்த வசனத்தை பார், மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறார். பழையான வார்த்தைகளை, என்ன மாதிரியா? நான் இதாக ஜபிச்சேன்னா காணலை, நான் அழகாக இல்லையாகும் இல்லையா? ஒன்றையும் காணல, ஆயிரம் இல்ல, ஒரு 10 ரூபாய் மீன் கிடைக்கலையே, இருந்தாலும் போயிட்டுதே. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ பேசினால் தேவதூதர்களுக்கு முன்பாக மறுதளிக்கப்படுவான். எப்படி? ஏன் ஆண்டவர் உன்னுடைய அறிக்கையையும் தேவதூதர்களையும் இணைக்கிறார்? பார்த்தீர்களா? எங்களுடைய அறிக்கை தேவதூதர்களின் ஊழியத்தை எவ்வளவாய் பாதிக்கிறது. அதுதான் இயேசு அங்க தேவதூதர்கள் தேவதூதர்கள் என்று 2 தடவை பேசுகிறார். அதாவது அநியாயமாக பிழையான வசனிப்பினாலே தேவதூதர்கள் உனக்காக செய்யும் ஊழியத்தை நீ இழக்கப் போகிறாய் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இதை அறிந்தாயா? சங்கீதம் 103:20, சங்கீதம் 103:20, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். இதோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற சௌரியவான்களாகிய தூதர்களே, தூதர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூதர்கள் வேலைக்கு நிற்கணுமா? ஓடி போறதுக்கு ரெடியா? ஆனால் வேதம் சொல்லுகிறது 1 Cor 6:17, கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு. அப்ப நீ சரியான வசதிப்பை சொல்ல கச்சரம் உன்னோடு சேர்ந்து சரியா அறிக்கப்படுகிறார்கள், உடனே ஓடுகிறார்கள் அந்த வேலையை செய்கிறதுக்கு. பிழை சொல்ல, அதை வழியில் நீ பிழையான அறிக்கை செய்தால் அந்த வேலையிலே பிழையாக மாறுக, அந்த வேலையிலே பிழையான காரியங்கள் நடக்கிறது. அதுதான் இங்கே இருக்கிற வசனம். நீ சரியான வசனத்தை அறிக்கை பண்ண, கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் என்பதனால் அவரும் சேர்ந்து உனக்கு உன்னோடு சேர்ந்து அந்த தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ண. ஆமாம், எனக்கு அது நிச்சயம் கிடைத்து விட்டது, தேவன் அதை எனக்கு கொடுத்து விட்டார். ஏனென்றால் தேவன் வார்த்தையை சொல்லி இருக்கிறார், நான் கேட்டதும் பரவபிதா பரவத்திருக்கிறபடியா நிச்சயம் அது உங்களுக்கு உண்டாகும் என்று அவர் அந்த வசனத்தை கொடுத்தார். 18:19 மத்தேயு இன்னுமாக அவர் சொல்லியிருக்கிறார், 16:23-24 யோவானிலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அதை பெற்றுக்கொள்வீர்கள், அந்த நாளிலே என் பிதாவிடத்தை நாமத்திலே கேளுங்கள், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அது கிடைக்கும் என்று சொல்லியிருக்கார். ஆயா நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன், நான் அவரோடு தேவனோடு சுதந்தன், கிறிஸ்துவோடு உடன் சுதந்தன், அவருக்கு எப்படி சும்மா இருக்கிறான் தேவதூதர்கள் பார்த்தீர்களா? எங்கள் வசனிப்பினாலே தேவதூதர்கள் ஊழியத்தை கட்டி போடுகிறோம். அதுதான் அந்த தேவதூதர் தேவதூதர் என்று ரெண்டு தடவை சொல்லியிருக்கிறார். அந்த 12:8-9 லூக்கா போய் தியானம் பண்ணிப்பார் மத்தியானதுக்கு. ஏன் உனக்கு ஒரு தேவதூதன் வரல, ஒரு அப்பத்தையும் கொண்டாண்டு. Praise God. All right. இவைகள் யாவும் இந்த ஊழியக்காரர்கள் பணிவிடை ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவரே 14:14 ரட்சிக்கப்பட்டவர்களுக்காய் தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஊழியம் செய்யும்படிக்கு ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கும் வார சேனையின் படையான் தேவதூதர்கள். ஜோகாதான் இருக்குதே. ஆகையால் நீ என்ன செய்யணும்? சரியான அறிக்கை செய்தே உன் ஜபத்திலே சொல்ல வேணும். உன்னுடைய விசுவாசத்தின்படி இந்த முறையிலும் 5 தேவதூதர்கள் இந்த பணம் எனக்கு வரும்படி செய்வார்களாக, இயேசுவின் நாமத்திலே போவார்களாக, அதை கொண்டு வருவார்களாக, இயேசுவின் நாமத்திலே இது நடந்து முடிவதாக. ஆமென். நீ ஜெபத்திலே சொல்ல வேணும், நீ கொடுக்க வேணும் அந்த கட்டளை. இயேசுவின் நாமத்திலே இந்த தேவதூதர்கள் இப்பொழுது போவார்களாக, தடை எல்லாவற்றையும் நீக்குவார்களாக. உன்னிடத்திலே இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டதும் அவர்களால் போக முடியாமல் இருக்க முடியாது. ஆனால் பழையான அறிக்கை செய்தாயோ, போகிறவர்கள் இடையில இனி பாட்டப்படுவார்கள். மகோல போய் கொஞ்சம் நின்றுறியா அல்லது மகோக்கு போயிட்டியா? Yes, angels cause my money to come and you say that in prayer. கடைசியாக அவருக்கு துதியாய் நன்றி செலுத்தே, கிடைத்து விட்டதுக்காய் நன்றி செலுத்தே, துதி செலுத்தே. பழையான வார்த்தைகளை பேசாதே, அப்பொழுது அதுவும் கைக்கு வந்து கிடைக்கும். எந்த பக்கத்தால் அது வரப்போகுது என்பதை நினைக்காதே. உடனே சாத்தான் ஒரு காரியங்களை போடுவான். போஸ்பியன் கொண்டு வரப்போறானா, அல்லது யாராவது குடும்பம் தரப்போதா, பக்கத்து வீட்டாக தரப்போறாங்களா, அல்லது ஏதாவது குழந்தை இருந்து யாராவது வெளியில் இருக்கலாமா நினைப்ப போறானா, அல்லது வேற யாரு? அதுகள் ஒன்றும் உன்னுடைய பிரச்சனை அல்ல. கொடுக்கும் வழி கர்த்தருடையது. இயேசு என்ன சொன்னார்? நானே வழி. நீ ஏன் அதை கொஞ்சம் யோசிக்கிறாய்? இப்ப ஏன் மற்ற வழிகளை யோசிக்கிறாய்? நீ அவரை குறிச்சு யோசி, அவர் பார்க்கட்டும் அவர் என்ன வழி எடுக்க வேணும் என்று. நன்றி செலுத்து. இவைகளை நீ பின்பற்றும் பொழுது இந்த கடன் ஜீவியத்திலே ஜீவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ செயலிலே போடுவாயா? விசுவாச ஜீவியத்தை ஜீவிப்பாயா? இந்த செய்தியை தொடர்ந்து கேட்பாயா? இந்த வசனத்திலே இறங்குவாயா? உணர்வு அடைவாயா? எவ்வளவு நாட்களுக்கு இப்படியே இருக்க போகிறாய்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கடன் ஜீவியம் உனக்கு வேண்டாம், அது வெட்கம். அது இயேசுக்கு மகிமை கொண்டு வராது, துக்கம் தான் கொண்டு வரும். உனக்கும் துக்கம் கொண்டு வரும். பிள்ளைகளும் படிக்கும் பொழுது துக்கத்தோடு படிப்பார்கள். என்னம்மா பசி எடுக்குது, சாப்பிட படிக்கிறது இல்லையே, தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க முடியதே இல்லை, அதோடு படிக்க வேண்டியிருக்குது, பசியோடு பாடசாலைக்கு போக வேண்டியிருக்குது. இதெல்லாம் தேவனுடைய குடும்பத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவைதானா? விசுவாச ஜீவியத்திலே இறங்கு. சொல்லு, ஆதியாகமத்திலே வாசிக்கிறேன், பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தீர், மிருகங்களுக்கு கொடுத்தீர். ஏதோ நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருடைய இரட்சத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே என் குடும்பத்தின் நிலைமை உமக்கு தெரியும். துரத்து சாத்தான் அந்த வீட்டில் இருந்தேன், துரத்து பஞ்சத்தின் ஆவியை கைநட்டி ஆகிட்டு போடுறது விட, ஏதோ கற்றுக் கொடுத்த இந்த ஜெப, இந்த ஒழுங்கிலே அதை செய். ஒருக்காத்தான் ஜெபிக்கிறது, அதன் பிறகு நன்றி சொல்கிறது. ஒருக்காத்தான் அந்த சாத்தானை கட்டுறது, தடை பண்ணுகிற ஆவிகளை ஒருக்காத்தான் தேவதூதர்களை அனுப்புறாரு. நன்றி சொல், நன்றி சொல் ஆண்டவரே. அதன் பிறகு சொல்லு, அடுத்த குடும்ப ஜெபங்களை தேவதூதர்கள் இதை வேலை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நீ என்ன கொடுத்து விட்டதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். தட்ஸ் ரைட். சோ ஆக்ட் அபான் திஸ் அண்ட் டோன்ட் லிவ் இன் திஸ். இதிலே ஜீவிக்க வேண்டாம். இன்னும் மற்ற காரியங்களை கர்த்தருக்கு காண்பிப்பார். கிடைச்சதும் இன்னுமாய் நன்றி கூறே. கையில கிடைச்சதும் சாட்சி கொடு, மற்றவர்களுக்கும் அதை கற்றுக்கொடு, மற்றவர்களுக்கு சொல்லு இப்படி நான் பெற்றேன். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. விசுவாச குடும்பத்தாரை கவனித்துக் கொள். இன்னும் ஒரு மிக முக்கியமான காரியம், நன்றி ஆண்டவரே. இது கட்டாயம் உங்களுக்கு அறிய வேணும். கடைசியாக 1000 ரூபாய் உங்களுடைய வருமானம் என்று வைத்துக்கொள். எல்லாம் செலவழிந்து மாதம் முடிய போகுது. சரி, இந்த இந்த நாட்கள் கிட்ட வந்திருக்கிறோம். இன்றைக்கு சரி 27 ஆக உள்ளது. ஒரு 15 ரூபாய் மிஞ்சி இருக்கு பிரதர். அதில் ஒரு 25 ரூபாய் மிஞ்சி இருக்கு. கற்று சொல்வதைக்கள் அதை செலவழிக்காதே, அது கொண்டையும் வேண்டாதே, அது கொண்டு வந்து கற்றிடத்திலே போடு. அந்த கடைசி பகுதியை கற்றிடத்திலே கூட 2 ஆதாரங்கள் காண்பிக்கிறேன். 1, அந்த எலியா விதவை நடத்தி அனுப்பப்பட்டான். அவள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் அப்பம் சுட கொஞ்சம் மாவும் இருந்ததே. ஆண்டவர் சொன்னார் எலியா மூலமாக, அதில் எனக்கு ரொட்டி செய்து கொண்டு வா. அவள் சொன்னால், ஐயோ இதை சாப்பிட்டு தான் நானும் பிள்ளையும் சாகுறதுக்கே இருக்கிறோம். இது ஒன்றுமே இல்லை, பஞ்சம் எல்லா இடத்தையும் தெரியுது, பஞ்சமாக இருக்குது, மழை இல்லை. நீங்கள் உங்களுக்கு அப்பம் கொண்டு வர சொல்கிறீங்களா? சொன்னதை செய். அவனுக்கு அப்பம் வரு தேவை என்று அவன் கேட்கவில்லை. அவளுடைய விசுவாசத்திலே அவளை இறங்க பண்ணுகிறதுக்காக தேவன் எலியா மூலமாய் அந்த ஸ்திரியோடு பேசினான். விதவை, வருமானமே இல்லை, கொஞ்சம் கொள்ளி பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் அதை செய்தாள். வேதம் என்ன சொல்கிறது? மாவும் முடியவில்லை, கண்ணையும் முடியவில்லையாம், பஞ்சகாரம் தீர்மளவும். இன்னும் ஒரு ஆதாரம், அந்த திருமாலயத்தில் இயேசு காசு பட்டிக்காங்க கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டிருந்தார். அவர் அணித்துக் கொண்டிருந்தார். அநேக பேர் வந்து காசை போட்டார்கள். ஒரு விதவை வந்து தனக்கு உள்ள அந்த 2 காசை போட்டாள். உள்ள அதே தான் அதை போட்டாள். நீங்கள் நினைக்கிறீர்களா இயேசு அதை அவதானிக்கவில்லை என்று? அவதானித்தார் இல்லையா, எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்களா அவரை ஒழுங்கையோடு வீட்டு அனுப்பியிருப்பார் என்று? நினைக்க முடியாத காரியம், கடைசி மட்டும் நினைக்க முடியாத காரியம். நாங்களே அறிந்தால் சும்மா விடுவோமா அந்த விதவை? அப்படியே உள்ளத்தை அந்த 2 ரூபாயும் போட்டு தப்பாள். நீங்க யாராவது உண்மையிலேயே கலைச்சு பிடிச்சா அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருப்பீங்க இல்லையா? எஸ், அப்ப தேவன் விடுவார் பிரதர். கடைசி காசையும் அதுக்கு ஏதாவது ஒரு ஆறாத்தா காண வேண்டியது இல்லாத உள்ளதாக ஒரு 2000 ரூபா வர்றத பக்கத்து கடையில ஓடி போய் கடைசி அங்கட அதுல ஒரு காரணத்தால் பான் வேண்டி பிச்சு பிச்சு குரங்கு மாதிரி நான் பிள்ளைகள் முடிச்சு அவட. ஆண்டவருக்கு கூடாதே கடைசியாக மிஞ்சவர்களை கடைசி மட்டும் அழிஞ்சு தொலைஞ்சு செலவழிக்காத. காட்டியா கிடைக்கல, காட்டியா போடு ஆண்டவரிடத்திலே. சொல்ல ஆண்டவரத்தில், ஆண்டவரே கடைசியாக இருந்ததை உம்மிடத்திலே கொடுத்தேன், நீரே என் நிறைவு. உமக்குரியதெல்லாம் எனக்குரியதே, எனக்குரியதெல்லாம் உமக்குரியதே. நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். அவன் அவரிடத்திலையும் கை நீட்டுவதில்லை, உம்மிடத்திலே கை நீட்டி இருக்கிறேன். இப்பொழுது நான் பெற்றுக் கொள்கிறேன். அந்த காரியம் உனக்குரியது, கர்த்தர் உன்னை வருங்கையோடு அனுப்ப மாட்டான். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் இயேசுவின் தகப்பனே, எங்கள் தகப்பனே, வந்த குடும்பங்களுக்காக இந்த செய்தியை கேட்டவர்களுக்காக நன்றி கொடுக்கிறோம். இந்த கேசட் மூலமாகவும் கேட்ட இந்த குடும்பத்துக்காக, இந்த சகோதரன் சகோதரிக்காக நன்றி கொடுக்கிறோம். உம்முடைய உண்மை அடங்கிய இந்த வசனங்கள் பிதாவை வெளிச்சம் தந்து நாங்கள் நிறைவான ஜீவியத்திலே தொடர்ந்து ஜீவிக்கவும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரத்தக்கதாயும் நீரே இன்னும் இன்னுமாய் கூடுதலான உமது வசனத்தின் வெளிச்சத்தை உங்கள் உள்ளங்களிலே நீர் போடுவீராக. உம்முடைய வசனத்தை தொடர்ந்து கேட்பதனால் விசுவாசம் வரும் என்று நீ எழுதி வைத்திருக்கிறேன் பிதாவை. தொடர்ந்து உம்முடைய வசனத்தை கவனித்திருக்கவும் அதை கேட்கும்படிக்கும் எங்கள் உள்ளத்திலே நீர் வாஞ்சியை போட்டாரலும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஜெயம் கொள்ளத்தக்கதாய் நீர் ஏற்கனவே சகல விதமான வழிகளையும் இயேசுவின் மூலம் நமக்கு திறந்ததுக்காக நன்றி கொள்கிறோம் பிதாவை. இவ்வசனங்களை, ஜீவ வசனங்களை பிடித்துக் கொண்டு கோணலும் மாறுபாடும் இந்த சந்ததி நடுவிலே நாங்கள் நிறைவாக வல்லமையாக உம்முடைய நாமத்துக்கென்று ஜீவித்து
சுவிசேஷத்தை அனைவருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நேரங்களை நிறைத்து வழி நடத்துவீராக. வந்த ஒருவருக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த வசனத்துக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி கூறுகிறோம். தேவாவியானவரே, எங்களை வழி நடத்தி வசனத்தின் வெளிச்சத்தை நீ கொடுத்தபடினால் நன்றி கூறுகிறோம். இந்த வரப்போகிற புதிய மாதத்திலும் இன்னும் கூடுதலாக நாங்கள் இயேசுவண்டை நெருங்கவும் வசனத்தோடு உறவாடவும் எங்களை நீர் வழி நடத்துவீராக. இயேசுவண்டை இழுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய முடிவில்லாத அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய உறவும் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் கூட இருப்பதாக.
வேறு தேவனுடைய செய்திகள் அடங்கிய கேசட்டுகள் உங்களுக்கு தேவையாயின் எம்மோடு தொடர்பு கொள்ளவும். எமது விலாசம் வல்லமையின் வார்த்தை, இலக்கம் 118 பார் வீதி, மட்டுநகர், இலங்கை. வல்லமையின் வார்த்தை, இலக்கம் 118 பார் வீதி, மட்டுநகர், இலங்கை. The word of power, number 118 Bar Road, Bariklo, Sri Lanka. தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து கேட்பதனால் விசுவாசம் வரும் என்று தேவன் ரோமர் 10:17 கூறியிருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து கேளுங்கள், மறுபடியும் கேளுங்கள், மறுபடியும் கேளுங்கள்.